بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري امام ابو جعفر الطحاوي رحمه الله அவர்களுடைய عقيدة اهل السنه والجماعه படித்து வருகிறோம் 21வது வகுப்பு இமாம் அவர்கள் கூறியதில் நேற்று நாம் படித்தோம் وكل شيء يجري بتقديره ومشيئته ومشيئته تنفذ لا مشيئة للعباد الا ما شاء لهم فما شاء لهم كان وما لم يشاء لم يكن يهدي من يشاء ويعصم ويعافي فضلا ويضل من يشاء ويضل ويبتلي عدلا وكلهم يتقلبون في مشيئته بين فضله وعدله இந்த குறிப்புகள் குறித்து மேலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான விளக்கங்கள். இமாம் அவர்கள் கூறிய அந்த 23வது குறிப்பிலே அதுபோன்று 25வது குறிப்பிலே நமக்கு தெளிவாக உறுதிப்படுத்துகின்றார்கள், அல்லாஹுடைய நாட்டம்தான் முந்தியது, அல்லாஹுடைய நாட்டம்தான் முதலாமாவது. நாம் நாடுவதாக இருந்தாலும் கூட அல்லாஹ் நாடினால்தான் நம்மால் நாட முடியும். லா மஷ்யத லில் இபாதி இல்லா மாஷா, லா மஷ்யத லில் இபாதி இல்லா மாஷா. நாம் நாடுவதாக இருந்தாலும் அதற்கும் அல்லாஹுடைய நாட்டம் அருள் தேவை. அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் நாம் எதையும் செய்ய முடியாது. ஒக்குள்ளுகும் எந்த பல்லகுன பி மஷ்யத்தி, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே அல்லாஹ்வுடைய அந்த நாட்டத்தில் தான் அவர்கள் சுற்றி வருகிறார்கள். ஆரம்பித்தாலும் சரி, முடித்தாலும் சரி, நடுவிலும் சரி, எல்லா நிலைகளிலும் நல்லது கெட்டது, நமக்கு ஏற்படக்கூடிய கயிறு, நமக்கு ஏற்படக்கூடிய ஷர்ரு, எல்லாமே, அதாவது அசையக்கூடியது அசைவதும் இல்லை, அமைதியாக இருப்பது அமைதியாக இருப்பதும் இல்லை, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல். இந்த பிரபஞ்சத்தில் லா யதஹர்ரக்கு சாகினும் வலா யஸ்குனு முதஹர்ரிக்கும் இல்லா இஷா அல்லாஹ், அசைந்து கொண்டிருக்கக்கூடியது அமைதியானாலும் சரி, அமைதியாக இருக்கக்கூடியது அசைந்தாலும் சரி, அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது. இப்போ அல்லாஹுடைய மஷியத்து நாட்டம், இப்போ இதை பற்றி தான் இன்று நம்ம இன்னும் கொஞ்சம் சில முக்கியமான விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சு கொள்ள போகிறோம். அது சம்பந்தமான குர்ஆனுடைய வசனங்களை நம்ம முதல்ல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இமாம் அவர்கள் சொன்னார்கள், ஓ மஷியத்துஹு தன்ஃபுத், அல்லாஹ்வுடைய அந்த நாட்டம் தான் தன்ஃபுத், அதுதான் செல்லுபடியாகும். செல்லுபடியாகும்னா என்ன அர்த்தம்? இப்போ இந்த இடத்துல இந்த காசு தான் செல்லும், இந்த காசு செல்லாது, வேல்யூ கிடையாது அந்த, இதுக்கு தான் வேல்யூ, இதுக்கு தான் இதுக்கு வேல்யூ இல்லை. அப்போ அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்கு தான் வேல்யூ. ஒரு அதாவது இப்போ நீங்களும் நாடுறீங்க, அல்லாஹும் நாடுறான், அல்லாஹ் நாடாமல் நீங்கள் நாடுவது நடக்காது, புரியுதா? இந்த ஒரு விஷயத்தை நம்ம நம்முடைய அகீதால கொள்கையில் ரொம்ப தெளிவாக ஆழமாக அழுத்தமாக நம்ம பதிவு வைக்கிறோம். இப்போ பாருங்கள், ரப்புல் ஆலமீன் சூரா அல் இன்சான் சூரத்து தஹர் அதனுடைய கடைசி வசனம், وَمَا تَشَاؤُونَ إِلَّا أَن يَشَاءَ اللَّهُ إِنَّ اللَّهَ كَانَ عَلِيمًا حَكِيمًا وَمَا تَشَاؤُونَ إِلَّا أَن يَشَاءَ اللَّهُ وَمَا تَشَاؤُونَ நீங்கள் நாடமாட்டீர்கள், இல்லா இயஷா الله, அல்லாஹ் நாடினாலே தவிர, நீங்கள் நாடமாட்டீர்கள், அல்லாஹ் நாடினாலே தவிர. அப்ப நாம் நாடுவதாக இருந்தாலும் அதற்கு முன்பு அல்லாஹ் நமக்கு நாடி இருக்க வேண்டும். நாம் எதை நாட வேண்டும் என்பதையும் அல்லாஹ் நாடணும், நமக்கு அந்த நாட்டம் வருவதற்கும் அல்லாஹ் நாடி இருக்கணும். وما تشاءون الا ان يشاء الله. அதே போல சூரா இதஷம்சு கூறுகிறது, وما تشاءون الا ان يشاء الله. அதே வாசகம் இங்கேயும், وما تشاءون الا ان يشاء الله رب العالمين. அகிலங்களுடைய ரப்பு நாடினாலே தவிர நீங்கள் நாடமாட்டீர்கள். அப்போ உங்களால் எண்ணம் கூட எண்ணத்தை கூட கொண்டு வர முடியாது அல்லாஹ் நாடினாலே தவிர. சரியா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நாட்டம்தான் மிகைத்தது என்பதை பற்றி தெளிவுபடுத்தும் போது சூரத்துல் அன்ஆமுடைய 111வது வசனம் அங்க பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான், இந்த காபிர்களுக்கு மலக்குகளை நாம் நேரடியாக இறக்கி வைத்தாலும் மௌத்தா போனவர்களை எல்லாம் உயிர்ப்பித்து அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் அல்லாஹ் நாடின் அழைத்து விட. இறை மறுப்பாளர்கள் நபிமார்களிடத்தில் பல அற்புதங்களை கேட்டாங்க. நபிமார்கள் மனிதர்களாக இருந்தாங்க, மனிதர்களை கொண்டு சாப்பிட்டார்கள், எல்லா தேவைகளும் இருந்துச்சு. அப்போ இறை மறுப்பாளர்கள் காபிர்களுக்கு சந்தேகமா இருந்துச்சு நபிமார்கள் சொன்ன விஷயத்துல. அதனால ஏட்டிக்கு போட்டியா அற்புதங்களை கொண்டு வாங்கன்னு சொல்லி நிறைய கேள்விகள் தொண்ணுன்னு சொல்லி நிறைய கேள்விகளை கேட்டு நபிமார்களுக்கு தொந்தரவு கொடுத்தாங்க. அவங்களுடைய நோக்கம் என்ன, அதை கொண்டு வர முடியாமல் அந்த நபிமார்கள் கேவலப்படணும், அவர்களை நம்ம தமாஷ் கிண்டல் பண்ணணும், இதுதான் நோக்கம். மூமீனாக ஆகணுங்கிறது நோக்கம் அல்ல. அப்ப அந்த அவர்களுடைய அந்த நோக்கத்தை விவரிக்கக்கூடிய அந்த இடத்துல தான் அல்லாஹ் இதை சொல்லிக்காட்டும். அப்ப அந்த காபிர்கள் என்ன கேட்டாங்க, நீங்க சொல்றது உண்மை என்றால் மலக்குகளை இறக்கி சாட்சி சொல்ல வைங்க அப்படின்னா. நீங்க சொல்றது உண்மை என்றால் மறுமை என்ற ஒரு வாழ்க்கை இருக்கு, அங்க வந்து கபருடைய வேதனை இருக்கு, மறு ஆக்கிரத்துடைய வாழ்க்கை இருக்குது, இதெல்லாம் உண்மைன்னு இருந்தா எங்களுடைய முன்னோர்கள் இறந்து போனாங்கல்ல அவங்களெல்லாம் உயிர் கொடுத்து எழுப்பி எங்கள்கிட்ட வந்து சொல்ல சொல்லுங்க, நாங்கள் நம்புறோம். இவ்வளவு பொறுப்பு பாருங்க. இப்ப இதுதான் எல்லாம் சொல்லி காட்டான், நபியே அவங்க சொல்ற மாதிரி, அவங்க சொல்ற மாதிரி நம்ம மாணவர்களை இறக்கி சாட்சி சொல்ல வைத்தாலும் அல்லது அவர்களுடைய முன்னோர்களை எல்லாம் உயிர்ப்பித்து கொண்டு வந்து அவங்களுக்கு முன்னாடி நிறுத்தி ஆமாப்பா நாங்கள் இப்போ கபரில் வேதனைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம்னு சொல்ல வைத்தாலும் கூட அவர்கள் மூமினாக மாட்டார்கள், அல்லாஹ் நாடினாலே தெரியல. புரியுதா? அப்ப அத்தாட்சிகள் தெளிவாக தெரிந்ததற்கு பிறகும் ஒரு மனிதன் ஈமான் கொள்கிறான் என்றால் அதற்கு என்ன தேவை, அல்லாஹ்வுடைய நாட்டம் தேவை. இது நல்லா புரிஞ்சுக்கிட்டுவாங்க. இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிய வரும். அதே போல சூரா யூனுஸ் 99வது வசனம், சூரா யூனுஸுடைய 99வது வசனம், وَلَوْ شَاءَ رَبُّكَ لَآمَنَ مَن فِي الْأَرْضِ جَمِيعًا لَآمَنَ مَن فِي الْأَرْضِ كُلُّهُمْ جَمِيعًا. நபியே, உங்களது ரப்பு நாடி இருந்தால் இந்த பூமியில் உள்ளவர்கள் எல்லாம் பூமியாக ஆகியிருப்பார்கள். அப்ப நபிமார்களுக்கு ஆசை என்ன, எல்லாருக்கும் தாவா கொடுத்து எல்லாரும் கலிமா சொல்லிடுறது. அல்லாஹ் சொல்ற, நபியே அப்படி நடக்காது, உங்க ரப்பு நாடினாதான் நடக்கும். அப்போ ஒரு மனிதன் ஈமான் கொள்வதற்கும் மூமினாக ஆக வேண்டும் என்று விரும்புவதற்கும் யாருடைய நாட்டம் தேவை, அல்லாஹ்வுடைய நாட்டம் தேவை. அதுபோன்று சூரா ஹூதுடைய 34வது வசனத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தனது மக்களிடத்தில் பேசுறாங்க, அல்லாஹ் அதை சொல்லி காட்டுகின்றான். தனது மக்களை பார்த்து சொன்னார்கள், மக்களே, அதாவது இது கடைசியில் அழைப்பு பணியினுடைய கடைசியில் அவங்க சொல்கிறாங்க இந்த வாசகத்தெல்லாம் நீங்கள் கவனிச்சுக்கணும். இவ்வளவு நாள் இருந்து நான் உழைப்பு செஞ்சேன், உங்களுக்கு எடுத்து சொன்னேன், தெளிவுபடுத்தினேன், எல்லாமே என்னுடைய சக்திக்கு உட்பட்ட அளவுக்கு உங்கள் மேலே நான் உழைப்பு செஞ்சேன். இப்போ சொல்கிறாங்க பாருங்க, நான் எவ்வளவு தான் உங்களுக்கு அறிவுரை சொன்னாலும், நான் உங்களுக்கு நன்மையை எவ்வளவு தான் நாடினாலும் சரி, அல்லாஹ் உங்களை வழிகெடுக்க வேண்டும் என்று நான் இருந்தால் நான் செய்யக்கூடிய இந்த முயற்சிகள் எதுவுமே பலன் தராது. எப்படி சொன்னாங்க, இன் அரத்து அனன் சஹலக்கும் இன்கான் அல்லாஹு யுரீது அய்யுரியக்கும். நான் செய்யக்கூடிய அறிவுரைகள் நான் உங்களுக்கு நசிகத்து செய்ய நாடினாலும் அது உங்களுக்கு பலன் தராது, எந்த மாற்றத்தையும் கொடுக்காது, அதை கொண்டு நீங்கள் நல்லுணர்வு பெற முடியாது. இன்கான் அல்லாஹு யுரீது அய்யுரியக்கும், அல்லாஹ் உங்களை வழிகெடுப்பதற்கு நாடு இருந்தால். புரியுதா இல்லையா? அப்ப இந்த அல்லாஹுடைய இந்த நாட்டம் என்பது இதுதான் அவருடைய விதி, இதன்படிதான் எல்லாம் நடக்கும். அல்லாஹுடைய நாட்டத்தை மீறி எதுவுமே நடந்துடாது. இதே சூரத்துல அன்னாம்ல, இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நிறைய விஷயங்களை சூரத்துல அன்னாம்ல 39வது வசனம் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், மை யஷ இல்லாஹு யுதில்லுஹு, அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அல்லது அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களை வழிகெடுத்து விடுகின்றான். ஒமை யஷ யஜ்அல்ஹு அலா ஸிராத்தின் முஸ்தகீம், அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களை நேரான பாதையில் அல்லாஹ் வைத்து விடுகிறான். அப்போ ஒரு மனிதர் நேர்வழி பெறுவதும் அல்லாஹுடைய நாட்டத்தை கொண்டு, ஒரு மனிதர் வழிகெடுவதும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு. அங்க பாருங்க இமாம் என்ன சொன்னாங்க, யஹ்தி மையஷா வயஸிமு வயஆஃபி வயுதில்லு மையஷா வயஹ்துரு வயப்தலி அத்லன். அப்ப எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் படிதான். இந்த விஷயத்துல இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய நாட்டத்தை மறுக்கக்கூடிய வழிகேடர்கள், அல்லாஹுவை நாங்கள் புனிதப்படுத்துகிறோம் பரிசுத்தப்படுத்துகிறோம் என்று சொல்லி அல்லாஹுவை அவர்கள் தரம் தாழ்த்துகின்றார்கள். எப்படி இந்த தௌஹீத் ஜமாத்துங்கிற கூட்டம், அல்லாஹ்வை நாங்கள் பாதுகாக்கிறோம், குரானை நாங்கள் பாதுகாக்கிறோம், ஹதீஸை நாங்கள் பாதுகாக்க வந்திருக்கிறோம், இஸ்லாமை நாங்கள் பாதுகாக்க வந்திருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாமை சீரழிக்கிறது, ரசூலுல்லாவை அசிங்கப்படுத்துறது, அல்லாஹுடைய சிபத்துகளை கேவலப்படுத்துறது, அதே காரியத்தை தான் அந்த காலத்திலையும் பலர் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள், அல்லாஹ்ங்கிறவன் எவ்வளவு பரிசுத்தமானவன், அல்லாஹ் எவ்வளவு நல்லவன், அல்லாஹ் எவ்வளவு தூய்மையானவன், அப்படி இருக்கும் பொழுது ஒரு மனுஷன் காஃபிர் ஆகிறத போய் அல்லாஹ் நாடுவானா, ஒரு மனுஷன் கெட்டவனாகிறத போய் அல்லாஹ் நாடுவானா? அப்படிலாம் கிடையாது. அல்லாஹுத்தால எல்லாரும் நல்லவங்களாகிறது தான் நாடுறான், அவன் கெட்டவனா போகணும்னு நாடி அவன் கெட்டவனா போயிட்டான் அப்படின்னு சொன்னான். இதை வெளிரங்கத்தில் பார்க்கறதுக்கு ஆமாங்க, அல்லாஹ் நல்லவன் தான், அவன் எப்படி கெட்டதை நாடுவான், நாட மாட்டான். இவன் நல்லவனாக இருந்தால் அல்லாஹ் நாடுதான், ஆனால் இவன் கெட்டவனாக போயிட்டான், அது இவன் மேலே தான் தப்பு, இவன் தான் அப்படி நாடிட்டான், அதனால தான் இவன் வந்து கெட்ட செயலை செஞ்சான், கெட்டவனாக போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதை வெளியிலேருந்து உட்காந்து பார்த்து கேட்டால் அப்படியே வாயில் ஈ போகிறது கூட தெரியாமல், ஆமாம் என்ன அறிவு என்ன ஞானம், இவங்க தாங்க அல்லாஹ் ரொம்ப கரெக்டாக ஈமான் கொடுக்குறாங்கன்னு தெரியும். இந்த முட்டாள்கள் சொல்லக்கூடிய இந்த பேச்சில் அல்லாஹ்வை எப்படி தரம் தாழ்த்துறது இருக்கு பாருங்க. அல்லாஹு தாலா இவர் வந்து முஸ்லீமாகணும்னு நாடினானா, நல்லதுதான் இவருக்கு நாடினானா, இவர் வந்து தான் கெட்டு போகணும்னு நாடினானா, கெட்டு போயிட்டாரான். அப்போ என்ன அர்த்தம், இப்போ என்ன ஆயிடுச்சு, அல்லாஹுடைய நாட்டத்தை விட இவருடைய நாட்டம் பவர்ஃபுல் ஸ்ட்ராங். அல்லாஹ் இவரை நல்லவளாக்கணும்னு நாடுறான், முயற்சி பண்ணுறான், ஆனால் இவர் தன்னை கெடுத்துக்கிறாரும் பொழுது அல்லாஹ்வுடைய சக்தியை விட இவருடைய சக்தி அதிகமாக போயிடுச்சு. புரியுதா இல்லையா? அப்போ அல்லாஹு தாலாவை இவர்கள் பலவீனர்களாகவும், அல்லாஹுடைய ஆட்சியில் அவன் நாடாதது நடக்கும், அல்லாஹுடைய ஆட்சியில் அவன் நாடாதது நடக்கும் என்ற அந்த பலவீனத்தையும் அல்லாஹ்வுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். அப்போ இங்கே மட்டும்தான் இப்படி என்று வைத்துக் கொள்ளுமா, அல்ல இது எல்லாத்துலேயுமே இந்த விஷயம் வருமா? இப்போ உதாரணத்துக்கு அல்லாஹ் மழை பொழியணும்னு நாடுறான், மேகம் நாயம் பொழியணும் பொழிய மாட்டேன், சூரியன் அல்லாஹ் உதிக்கணும்னு நாடுறான், நாயம் உதிக்கணும் இன்னைக்கு உதிக்க மாட்டேன், நாளைக்கு சேர்த்து மொத்தமாக குளிர்காலமாக இருக்குது நமக்கு தூங்கிக்கிட்டு இருக்கிறேன், நான் ரெண்டு நாள் கழிச்சு உதிச்சுக்கிறேன். அப்போ அல்லாஹுடைய படைப்பில் என்ன நடக்குது? அல்லாஹுடைய நாட்டம் நடக்கவில்லை என்றால், அல்லாஹுடைய நாட்டம் நிறைவேறவில்லை என்றால், ஒவ்வொரு படைப்பும் அது அதனுடைய நாட்டத்தின்படி எல்லாமே செய்கிறது என்று சொன்னால், அப்போ அல்லாஹ்வுடைய நாட்டம் என்பதே வேஸ்ட். எப்போ ஒரு சாதாரண, அதாவது ஒன்றுமில்லாத வஸ்துவாக இருந்து பிறந்து இறந்து போகக்கூடிய ஒரு மனுஷன் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை மீற முடியுமோ, அவன் பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டத்தை மீற முடியும். புரியுதுங்களா இல்லையா? அப்ப இது மிக மிக முட்டாள்தனமான கருத்து. அப்ப அல்லாஹ்வுடைய நாட்டம் என்பதை எப்படி புரிஞ்சு கொள்ளணும் அது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். திரும்ப இன்ஷா பாடத்தினுடைய கடைசியில சொல்றேன். அப்ப இதுவரைக்கும் நம்ம தெரிஞ்சு கொண்டது நம்ம நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டம் தான், அவனுடைய நாட்டம் மிகைத்தது. நாம் நாடுவதாக இருந்தாலும் அல்லாஹ் நாடாம நடக்காது. அப்ப இந்த ஒரு விஷயத்தை நம்ம நம்பணும். இதுதான் உண்மை, இதுதான் குர்ஆன் சொல்லக்கூடியது, இதுதான் ஹதீஸ் சொல்லக்கூடியது, இதுதான் வந்து அடிப்படை. புரியுதுங்களா? இப்ப ஒரு சில சந்தேகங்கள் அல்லது கேள்விகள் வரலாம். இப்ப எல்லாமே அல்லாஹுடைய நாட்டத்தின்படி நடக்குது என்று அல்லாஹ் சொல்லி இருக்கும் பொழுது, அல்லாஹுடைய நாட்டத்தை காரணமாக சொல்லக்கூடிய அல்லாஹுடைய நாட்டத்தை காரணமாக சொல்லக்கூடிய காஃபிர்களை அல்லாஹு தஆலா பழிக்கிறான், சரியா? அது எப்படி? அப்ப அல்லாஹுடைய அந்த அல்லாஹை மறுக்கக்கூடிய அந்த காஃபிர்கள் என்ன சொன்னாங்க அதை முதல்ல புரியணும். காஃபிர்கள் நம்ம ஏற்கனவே உங்களுக்கு பாடத்துல கூட சொல்லியிருக்கோம். இப்ப காஃபிர்கள் இடத்துல போய் நபிமார்கள் திரும்ப 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 அழைப்பு கொடுக்க போகும்போது, உதாரணத்துக்கு சூரத்துல அன்ஆமுடைய 148வது வசனத்துல, அன்ஆமுடைய 148 அந்த காஃபிர்கள் நபிமார்கள் இடத்துல சொன்னாங்க, என்ன அல்லாஹு தஆலா நாடி இருந்தால் நாங்க ஏன் ஷிர்க் செஞ்சிருக்க போறோம், எங்களுடைய முன்னோர்கள் ஏன் முஷ்ரிக்கா இருந்திருக்க போறாங்க? என்ன சொன்னாங்க அவங்க, அல்லாஹ் நாடி இருந்தா நாங்க ஏன் முஷ்ரிக்கா இருக்கிறோம், நாங்க மூமினாக நாடி இருந்தா நாங்க மூமினா இருக்க போறோம், எங்களுடைய முன்னோர்கள் ஏன் முஷ்ரிக்கா இருந்து செத்து போயிருக்கிறாங்க என்று தங்களுடைய பாவ செயலுக்கு ஷிர்க்கு எதை காரணம் காட்டினார்கள், அல்லாஹுடைய நாட்டத்தை காரணம் காட்டினார்கள். இதை அல்லாஹு தஆலா இந்த இடத்துல பழித்து அவர்கள் சொல்வது தவறு என்று பேசுறான். அதே போல சூரா அன்-நஹல் 35வது வசனம், சூரா அன்-நஹலுடைய 35வது வசனம், وقال الذين أشركوا لو شاء الله ما عبدنا من دونه من شيء مشركுகள் சொல்கிறார்கள், அல்லாஹ் நாடி இருந்தால் அவனை தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்கி இருக்க மாட்டோமே, அல்லாஹ் நாடி இருந்தால் அவனை தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்கி இருக்க மாட்டோமே. அப்ப இந்த இடத்துல அவர்கள் அல்லாஹுவை தவிர வேறு பொய்யான தெய்வங்களை வணங்கியதற்கு காரணமாக எதை சொல்கிறார்கள், அதுதான் அல்லாஹ் நாடி இருக்கான். நீங்க சொல்றீங்க அல்லாஹ் நாடாது நடக்காதுன்னு சொல்லி, அப்ப நாங்க இந்த சிலைகளை வணங்குறோம்னு சொன்னா எங்களுக்கு அல்லாஹ் சிலைகளை வணங்குறது தான் நாடி இருக்கான். புரியுதா? அடுத்து பாருங்க சூரா ஜுஹ்ருஃப் 20வது வசனம், சூரா ஜுஹ்ருஃப் வகாலு லௌ ஷா ரஹ்மானு மா அபதுனாஹும், சிலர் ஜின்களை வணங்கினார்கள், சிலர் சைத்தான்களை வணங்கினார்கள், சிலர் மலக்குகளை வணங்கினார்கள். அது சம்பந்தமா அந்த காஃபிர்கள் சொல்லும் பொழுது, ரஹ்மான் நாடி இருந்தால் நாம் அவர்களை வணங்கி இருக்க மாட்டோமே, லௌ ஷா ரஹ்மானு மா அபதுனாஹும், அல்லாஹ் சொல்கிறான் மா லஹும் பிதாலிக மின் இல்மின் இன்ஹும் இல்லா யஹ்ருசூன், இவர்களுக்கு அறிவே கல்வி அறிவே கிடையாது, இவர்கள் எல்லாம் கற்பனையாக பிதற்றக்கூடியவர்கள் தான், சும்மா உளரக்கூடியவர்கள், இவங்களுக்கு அறிவே கல்வி அறிவே கிடையாது அப்படின்னு அல்லாஹ் அவங்களுடைய கூற்றம் மறுக்கிறான், சரியா? அதே போல சூரத்துல் ஹிஜ்ருடைய 39வது வசனத்துல ஷைத்தானுடைய பேச்சை அல்லாஹ் பதிவு செய்கிறான், ரப்பி பிமா அஃவைதனி லஉஸய்யினன்ன லஹும், சூரா அல் ஹிஜ்ர் உடைய 39வது வசனம், ஷைத்தானுடைய பேச்சை அல்லாஹ் பதிவு செய்கிறான், ரப்பி பிமா அஃவைதனி லஉஸய்யினன்ன லஹும், என் இறைவா, யாரை பார்த்து சொல்றான், யார் சொல்றான், ஷைத்தான் அல்லாஹ் பார்த்து ரப்பி என் கடவுள என்னுடைய ரப்பே தான், என்னை நீ வழிகெடுத்த காரணத்தினால், என்னை நீ வழிகெடுத்த காரணத்தினால், அவன் நீ நாடுங்க நான் வழிகெடுறேன்னு, என்ன நீ வழிகெடுத்த, நான் சரிதாக செய்யக்கூடாதுன்னு நினைச்ச நீ நான் சரிதாக செய்யல அப்படிங்கிற சொல்லிட்டு, அதனால நான் என்ன செய்வேன், இந்த பூமிக்கு போய் இங்க இருக்கக்கூடிய குப்பையெல்லாம் அலங்காரமாக்கி காட்டுவேன், இங்க இருக்கக்கூடிய எது குப்பை, இதெல்லாம் நம்ம பீரோல பூட்டி வச்சிருக்கோமா இல்லையா? என்னம்மா பீரோல என்னென்ன பூட்டி வச்சிருப்பீங்க? ஏன்னா எல்லா வீட்டையும் சேஃப் பாக்ஸ் இருக்கா? எத்தனை கிலோ பவுன் தங்க இருக்கும் அதெல்லாம் சொல்லாதீங்கன்னா சொல்ல மாட்டீங்க. எல்லாத்தையும் ரப்பல் ஆலமீன் சொன்னால் எல்லாத்தையும் அலங்கரிச்சுக்கார், எல்லாம் இருக்கு. புரியுதா இல்லையா? எல்லாம் அலங்காரம் தான், முடிஞ்சு ஒன்றும் கிடையாது. புரியுதா இல்லையா? இல்லை உசங்கி நன்னர் எல்லாம் அலங்காரம் சைத்தா அலங்கரிச்சு வச்சிருக்கோம். அல்லாஹும் இதை அலங்கரிச்சு காட்டி 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 இதை காட்டி காட்டி மயக்கி மயக்கி அவர்களை வழிகிட்டு போயிட்டோம். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் இவ்வளவு தெளிவா சொல்றான், இந்த பாருங்க இந்த இப்ளி செய்திட்டு இப்படி சொல்லிட்டு வந்திருக்கிறான், இந்த பூமியில் இருக்கக்கூடிய குப்பையெல்லாம் மக்களுக்கு அலங்கரித்து காட்டி அதன் மூலமாக அவர்களை வழிகெடுப்பேன் என்று. சரி விஷயம், நம்ம பாடத்துக்குவோம். இப்போ இவன் சஜிதா செய்யாமல் இருந்துட்டு அல்லாஹ்வுடைய நாட்டத்தை இவன் இங்கே கொலை சொன்னான், நீ என்னை வழிகெடுத்தாயின்னு சொல்லி. இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் வெளிரங்கத்தில் பார்க்கும்போது எல்லாம் பாதுகாக்கணும், இதெல்லாம் சரிதானே. இப்போ நம்ம என்ன படித்தோம், அல்லாவுடைய நாட்டுன்னு படித்தோமா இல்லையா? வெளியிலங்கத்தில் பார்க்கும்போது இதெல்லாம் சரியாக தானே தெரியுது அப்படின்னு சொல்லி சாதாரணமான மக்களுக்கு இதை வந்து அவர்கள் சரி காணலாம். ஆனால் உண்மையிலேயே அப்படியான்னு கேட்டால் அப்படி கிடையாது. புரியுதா இல்லையா? என்ன விஷயம் நீ பாருங்க, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நான் ஏற்கனவே நேற்று முந்தைய பாடங்களில் உங்களுக்கு சொன்னேன், அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் சொல்லும் பொழுது அதற்குள் இருக்கக்கூடிய அசல் கருத்து என்ன என்பதை நம்ம பார்க்கணும். வாக்கியங்களுடைய வெளிரங்கமான அர்த்தங்கள் அதனுடைய உள் அர்த்தத்தோடு ஒத்துப்போகணும், அதனுடைய உள் அர்த்தம் வெளிரங்கமான அர்த்தத்தோடு ஒத்துப்போகணும். அப்படிப்பட்ட ஆழமான தெளிவான கருத்தை தான் நம்ம குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் கொடுக்கணும். நமக்கு புரிஞ்ச மாதிரி யதார்த்தமான வெளிப்படையான அர்த்தத்தை எடுத்த எடுப்புல கொடுத்துடக்கூடாது, கொடுத்தா தப்பா போயிடும், முரண்பாடுகள் வந்துடும். புரியுதா? இப்ப பாருங்க, இங்கதான் நம்ம விளங்கணும். அல்லாஹ் சொன்னான் அல்லவா, அல்லாஹ் நான்னா தான் நடக்கும், அல்லாஹ் நான்னா தான் நடக்கும், அல்லாஹ் நாடாம எதுவும் நடக்காது, வழிகெடுவதும் நேர் வழி பெறுவதும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டுதான். எந்த ஒரு மனிதன் நன்மையை நாடினாலும் அல்லாஹ் நாடினால் தான் அவனால் நன்மையை நாட முடியும். ஒரு மனிதன் வழிகெட வேண்டும் என்றாலும் அதுவும் அல்லாஹ் நாடிதான் வழிகெட முடியும். நல்ல உபதேசம் செய்யக்கூடியவனுடைய நல்ல உபதேசம் பலனளிப்பதாக இருந்தாலும் அல்லாஹ் நாடினால் தான் பலனளிக்கும். இப்படி எந்த ஒன்றா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டுதான். புரியுதா? அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் அல்லாஹ்வுடைய நாட்டம் அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று சொல்லி இவ்வளவு தப்புகளை செஞ்சாங்களே, அப்ப இது சரிதானா என்று கேட்டால் உண்மையில் அப்படி அல்ல. இவர்கள் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை சொல்லி இவர்கள் தப்பு செய்யல. புரியுதா? என்ன விஷயம், அல்லாஹு தஆலா நாடி இருக்கிறான் என்பதை மட்டும் இவங்க பேசல. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, என்ன சொல்றாங்க, அல்லாஹ் இதை எங்களுக்கு நாடி இருக்கிறான், எனவே அதுவும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒன்றா தானே இருக்கும். அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத ஒன்றா அவன் நாடுவானா? அதனால நாங்க காஃபிரா இருக்கிறதும் அல்லாஹ்வுக்கு விருப்பமானதுதான். இப்ப இதே வார்த்தையில இன்றைக்கு நம்ம தாவா கொடுக்க போனாலும் முஷ்ரிக்குகள் சொல்றதை பார்க்கணும். நீங்க முஸ்லீமா இருக்கணும்னு அல்லாஹ் நாடி இருக்கிறான், அல்லாஹ் உங்களை முஸ்லீமா வச்சிருக்கிறான். நாங்க காஃபிரா இருக்கணும்னு இந்த மாதிரி சிலை வணங்கிகளாக இருக்கணும்னு அல்லாஹ் நாடி இருக்கிறான், எங்களை வந்து சிலை வணங்கிகளாக வச்சிருக்கிறான். இப்ப வெளியிடத்துல பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய நாட்டத்தை இவர்கள் ஆதாரமாக சொன்ன மாதிரி தெரியுது, ஆனா உண்மையிலே அல்லாஹ்வுடைய நாட்டத்தை சொல்லல. அல்லாஹ்வுடைய நாட்டம் எதுவோ அதுதான் அல்லாஹ்விற்கும் விருப்பமானதாக இருக்கும், எனவே நாங்கள் சிலை வணங்குவதும் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, எனவே அல்லாஹ் எங்களை தண்டிக்க மாட்டான். எப்படி? புரியுதா இல்லையா? நம்ம என்ன சொல்றோம், நீங்க ஷிர்க் செஞ்சா அல்லாஹ்வுடைய தண்டனை இருக்குன்னு சொல்றோம்ல, அதை மறுக்கிறான். இல்ல, நாங்க ஷிர்க் செய்யறதும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி. அப்போ அல்லாஹ் எதை நாடி இருக்கிறானோ அவனுக்கு விருப்பமானது தான் அவன் நாடி இருப்பான். நாங்கள் முஷ்ரிக்கா இருக்கணுங்கிறது தான் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, எனவே நாங்கள் ஷிர்க் செய்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. நீங்களும் சொர்க்கத்துக்கு போவீங்க, நாங்களும் சொர்க்கத்துக்கு போவோம். அதனாலதான் எம்மதமும் சம்மதமும் எல்லாம் கடவுள் வழி. யார் யாரை எப்படி பிறக்க வச்சானோ அவங்கவுங்க அந்தந்த வழியில போயிட்டு இருக்கிறாங்க. அது எல்லாமே அல்லாஹ் கடவுளுடைய நாட்டம் தான். கடவுள் அவருடைய நான் விரும்புறதுதான் அவர் நாடுவாரு, அவரு விரும்புறதுதான் அவர் நாடுவாரு. எனவே நாங்கள் சிலை வணங்குகிறா இருப்பதோ அல்லது நாங்கள் யூதர்களா இருப்பதோ நாங்கள் சிலுவை வணங்குகிறாக இருப்பதோ இதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டம், அதாவது அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதுதான். எனவே எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். புரியுதா இல்லையா? இப்ப அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா அவர்களுடைய கூற்றை பழிப்பது இந்த உள் அர்த்தத்தை கொண்டுதான். அல்லாஹ்வுடைய நாட்டத்தை சொல்லி அவங்க மறுத்தாங்கல்ல, அதுக்கு பழிக்கல அல்லாஹ் தரா, அதை சொல்லல. புரியுதா? ஏன்னா இவர்கள் குஃபுரில் போக நாடினாலும் அல்லாஹ் நாடாமல் அது நடக்காது. அல்லாஹ் நாடிவிட்டதால் அல்லாஹுத்தாலா அதை ஏற்றுக்கொண்டான் என்று அவங்க நம்புறாங்க பார்த்தீங்களா, அது தப்புங்க. அப்ப என்ன அர்த்தம் நல்லா கவனிங்க, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பாடங்களையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இந்த உலக நியதியில அல்லாஹுவிற்கு இரண்டு வகையான நாட்டங்கள் இருக்கின்றன. உலக நியதிகள்ல இரண்டு வகையான அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்கு. ஒன்று இராதத்துன் கௌனியத்துன், இன்னொன்று இராதத்துன் ஷரியத்துன். உலக நியதியின் அடிப்படையில் நாடுவது, இன்னொன்று மார்க்க அடிப்படையில் உண்டான நாட்டம். இப்ப இந்த உலக நியதியில் அடிப்படையில் உண்டான நாட்டம் என்ன? அல்லாஹு தஆலா சில விஷயங்களை சில விஷயங்களுக்கு சபப் காரணமாக்கி இருக்கலாம். சாப்பிட்டா பசி போகும், தூங்குனா களைப்பு போகும், மருந்து சாப்பிட்டா நோய் போகும், குளிச்சா உடலுடைய சோர்வு போகும். புரியுதா? இந்த மாதிரி சில விஷயங்களை சில விஷயங்களுக்கு சபப் ஆக்கிருக்கலாம். ஒரு மனிதன் நல்லதை சாப்பிட்டா ஆரோக்கியமா இருப்பான், கெட்டதை சாப்பிட்டா நோய் வரும். இப்ப இதெல்லாம் சபப் ஆக்கியிருக்கலாம். ஆனா அந்த சபப்புக்கு பிறகு அதனுடைய ரிசல்ட் வருவதும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டுதான். இப்ப ஒரு கெட்ட மனிதன் ஒரு மனிதரை கொலை செய்யணும்னு சொல்லி கத்தி எடுத்துட்டு குத்துறான், புரியுதுங்களா? இப்ப இந்த மனிதன் கொலை செய்யப்பட்டு உயிர் போவதும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு, இது அல்லாஹ் நாடிதான் நடக்குது. இந்த நாட்டத்துக்கு பேர் என்ன? இராதத்துன் கௌனியத்துன், உலக நியதியினுடைய நாட்டம் இது. இந்த உலக நியதியினுடைய நாட்டம் அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாகவும் இருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. இந்த உலக நியதியின் அடிப்படையில் உள்ள நாட்டம் அல்லாஹ்விற்கு விருப்பமானதாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. அல்லாஹ்விற்கு விருப்பமானதுதான் நடக்கணும், அல்லாஹ்வுக்கு விருப்பமானது நடக்கக்கூடாது என்ற அப்படி அல்லாஹ்வுடைய நாட்டமா இருந்திருந்தா இந்த உலகத்துல கெட்டது எதுவுமே நடக்காது, எல்லாருமே கடைசியில காஃபி ஆயிடும். ஒரு மனுஷன் ஒருத்தனை குத்த போடணும்னு நினைக்கிறான், எவ்வளவுதான் குத்துனாலும் கொலை நடக்க மாட்டேங்குது. அப்ப அவன் பயந்துருவானா இல்லையா சொல்லுங்க? ஒரு மனிதன் தப்பு செய்யறதுன்னு போறான், அப்ப இந்த உலகத்துல எதுவுமே இயங்காது கடைசியில. அப்ப அல்லாஹு தஆலா தன்னை மறைத்து வைத்து இந்த துன்யாவை காரணங்களோட இணைத்து வைத்து சோதிக்கிறது எல்லாமே வேஸ்டா போயிடும். புரியுதா இல்லையாமா? புரியல உங்களுக்கு? எல்லாமே வேஸ்டா போயிடும். இப்ப ஒரு மனுஷன் சாப்பிடுறான், உதாரணத்துக்கு அல்லாஹ் அவன் காஃபிரா இருக்கான், காஃபிருக்கு பசியே போகக்கூடாது. அவன் எவ்வளவுதான் அள்ளி அள்ளி கொட்டினாலும் அவனுக்கு பசி போகக்கூடாது. அப்ப கடைசியில் என்ன ஆயிடும்? வேற வழி இல்லை. பாப்பா முஸ்லீம்கள் சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு பசி போயிடுது, எப்ப நம்மளும் முஸ்லீமா போயிடணும் பாப்பா. அப்ப எல்லாமே ஈமான் பில் கைபா இல்லாம ஈமான் பில் முஷாகதாவா போயிடும். புரியுதா? அப்ப அல்லாஹு தஆலா கூலி கொடுப்பதும் அல்லாஹு தஆலா தண்டனை கொடுப்பதுக்கும் அர்த்தம் இல்லாம போகுது. புரியுதா? அப்ப இந்த அடிப்படையில தான் இது இராதத்துன் கௌனியத்துன், ஒரு முஷ்ரிக் ஷிர்க்கு செய்வதும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி, ஆனால் அது இராதத்துன் கௌனியத்துன், அது இராதத்துன் கௌனிய. ஒரு பாவி பாவம் செய்வதும் ஒரு கெட்ட செயலை செய்பவன் கெட்ட செயலை செய்வதும் அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படிதான். ஆனா அந்த நாட்டம் எத்தகைய நாட்டம் அது? இராதத்துன் கௌனியத்துன். புரியுதுங்களா? இப்ப ஒரு தொழுகையாளி தொழுகையை நாடுகின்றான், இது இராதத்துன் கௌனியத்துன் வ ஷர்ஈயத்துன், இது இராதத்துன் கௌனியத்துன் வ ஷர்ஈயத்துன். அந்த மனிதன் செய்ய நாடுகிறான், அந்த மனிதன் அதை செய்கிறான், அல்லாஹ்வும் அதை நாடுறான். வ ஷர்ஈயத்துன், ஏன் அல்லாஹ் தஆலா இதை விரும்புறான். அல்லாஹு தஆலா தொழு என்று கட்டளை இருக்கின்றார். அதான் இமாம் சொன்னாங்க பாருங்க, 22வது குறிப்புல அமரஹும் பிதாஅதிஹி வநஹாஹும் அன் மஅசியதிஹி. 22வது குறிப்புல பாருங்க,
நன்மையை அவனுக்கு கீழ்படிந்து நடப்பதை ஏவி இருக்கின்றான், அவனுக்கு மாறு செய்வதை தடுத்திருக்கின்றான். எதுக்கு இந்த சந்தேகத்துக்காக வேண்டியது அந்த பதில் அந்த சொன்னான். அப்ப எல்லாம் அல்லாஹ் நாடியிருக்கான்னு தப்பு செஞ்சுக்கிட்டே போயிடாதீங்களா? புரியுதா? எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டுதான் என்று இருந்தாலும் நீ எதை செய்ய வேண்டும், எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான். அல்லாஹ் விரும்பியதை நீ தேர்ந்தெடு, அல்லாஹ் விரும்பியதை நீ தேர்ந்தெடு, அல்லாஹ் விரும்பியதை நீ செய், அல்லாஹ் தடுத்ததை விட்டு நீ விலகிக்கொள். அப்ப தகுதீர காரணம் காட்டி அது அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு உட்பட்டது என்று சொல்வது முட்டாள்தனமானது. தகுதீர காரணம் காட்டி அது அல்லாஹ்வுக்கு பொருத்தமானது என்று சொல்வது தப்பான ஒன்று. எப்படி நேத்து ஒரு உதாரணம் சொன்னோம், கலீஃபா உமரிடத்தில் ஒரு மனிதர் கொண்டு வரப்பட்டார், திருடிட்டார், அல்லாஹ்வுடைய விதிப்படிதான திருடினேன்னு சொன்னாப்ல. அப்ப உமர் சொன்னாங்க, ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நானும் அல்லாஹ்வுடைய விதியின் படி கையை வச்சுட்டு போறப்போ. அப்ப நீ உன்னுடைய கருத்துப்படி அல்லாஹ்வுடைய நாட்டத்தை சொல்லி நீ சிறுக்கு செய்யறேன்னு சொன்னா அது அல்லாஹ்வுக்கு பொருத்தமானது என்று சொல்லாத. நீ அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுக்கு விருப்பமானதுன்னு சொல்லாத. அல்லாஹ்வுடைய நாட்டம் வேறு, அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்பது வேறு. அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் கவுனியாய் உலக நியதியின் அடிப்படையில் உண்டான நாட்டமும் இருக்கிறது. ஷரியா ஷரீஅ அடிப்படையில் அல்லாஹ்வின் கட்டளை ஏவல் விளக்கு அடிப்படையில் உண்டான நாட்டமும் இருக்கிறது. புரியுதுங்களா இல்லையா? அந்த நாட்டத்தை நீ செய், அதுக்கு உனக்கு கூலி உண்டு. அப்ப இதான் வந்து நம்ம இங்க முக்கியமா புரிஞ்சு கொள்ள வேண்டியது. அப்ப அந்த முஷ்ரிக்குகளோ காஃபிர்களோ யூதர்களோ அல்லாஹ்வுடைய நாட்டத்தை சொன்னது உண்மையிலே அல்லாஹ்வுடைய நாட்டத்தை சொன்னல, அவர்கள் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை சொல்லி அல்லாஹு தாலா அப்படி நாடி இருக்கிறதுனால நாங்க செஞ்சோம். அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப அல்லாஹு தாலா அதை தானே விரும்புறான்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ் விரும்பினதை தானே நாங்க செய்யறோம், அப்ப எங்களுக்கும் சொர்க்கம்தான் என்று குருட்டுத்தனமாக தங்களை தாங்களே திருப்தி கொள்ள திருப்திப்படுத்த நினைத்தார். எப்படி தங்களை தாங்களே குருட்டுத்தனமா திருப்திப்படுத்த நினைத்தார்கள். எனவேதான் அங்க பாருங்க அந்த ஜுஹ்ருக்குடைய 20வது வசனம் ரொம்ப முக்கியமான அந்த 2வது பிரிவு. சூரா ஜுஹ்ருக்குடைய 20வது வசனத்தினுடைய அந்த 2வது பிரிவு இருக்கு பாருங்க. மாலஹும் பிதாலிக மின் இல்மின் இன்ஹும் இல்லா யஃகுருசூன். மாலஹும் பிதாலிக மின் இல்மின் இன்னும் இல்லா யஃகுருசூன். இவர்களுக்கு கல்வி அறிவே இல்லை. பேசுறாங்களே ஏதாவது அறிவோட பேசுறாங்களா? அல்லாஹ் உனக்கு நாடி இருக்கிறான் என்பதை நீ எப்படி அறிந்தாய்? அல்லாஹ் நாடி இருக்கிறான் என்பதை நீயே அது எப்படி அறிந்தாய்? அல்லாஹ் உனக்கு நன்மையை நாடி இருக்கிறான் என்ற நன்மையை செஞ்சுட்டு அப்படி சொல்ல வேண்டியதானே? பாவத்தை செய்து விட்டு மட்டும் அப்படி சொல்றியே, கெட்ட காரியத்தை செய்து விட்டு மட்டும் அல்லாவின் மீது பழி போடுறிய, ஷிர்க்கு செய்து விட்டு அல்லாவின் மீது பழி போடுறிய, நீயே ஈமான் கொண்டு விட்டு அல்லாஹ் நாடி நான் ஈமான் கொண்டேன் என்று அதை சொல்ல மாட்டேங்கிற. நல்லது செஞ்சுட்டு அல்லாஹ் நாடி நல்லது செஞ்சேன் என்று சொல்வது கிடையாது. அப்ப இன்னும் இல்லா யஹ்ருசூன், இவர்கள் கற்பனையாக பிதற்றுகின்றார்கள். என்ன அர்த்தம்? உளறான். இவங்க எல்லாம் கற்பனை, இவங்க பேசுறதுக்கு ஒண்ணுமே விளக்கமே அறிவே இல்லை, முட்டாளுகள் நல்லா இருக்கும். இன்னும் இல்லா யஹ்ருசூன். இன்னொரு விஷயம் பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சந்தித்துக் கொண்டார்கள். ரெண்டு பேரும் அத்தாவும் மகனும் சந்திச்சுக்கிறான். சந்திச்சா மகன் வந்து ரொம்ப கோபம். யாரு? மூசா அழைக்கணும். என்ன செஞ்சாங்க? அத்தா என் தா இப்படி பண்ணிவிட்டீங்க, நீங்க என் தா இப்படி பண்ணிவிட்டீங்க பார்த்தீங்களா? அல்லாஹ் சாப்பிட வேணான்னு சொன்னான், சாப்பிட்டீங்கல்ல, இப்போ பாருங்க எல்லாம் கஷ்டப்பட விடுது. அதுவும் பனி இஸ்ராயல்ல மாட்டிக்கிட்டு என்ன அதாபப்படுத்துது இந்த கூட்டம் அப்படின்னா. அத்தா கேட்டாங்க, மகனே இந்த மாதிரி தௌராத்து உனக்கு அல்லாஹ் கொடுத்தான்ல? அம்மா கொடுத்தான். சரி, அதில் இந்த சம்பவம் இருக்கா? இருக்குது. நான் வந்து இந்த மரத்தை சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அல்லாஹ் விதியில் எழுதியிருக்கானா இல்லையா? கண்டிப்பாக எழுதியிருக்கான். என்னை படைக்கிறதுக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடியே என்னுடைய விதியை அல்லாஹ் எழுதிட்டாங்கிறது அதில் இருந்துச்சா இல்லையா? ஆமாம் இருந்துச்சு. அப்போ எதை என் மீது அல்லாஹ் எழுதி விட்டானோ அதை நான் செஞ்சதுக்கு இப்போ வந்து என்ன திட்டியா அப்படின்னு கேட்டான். யார் கேட்டான்? அத்தா மகன்கிட்ட கேட்டவுடனே மகனுக்கு பதிலே சொல்ல முடியல. மூசா நபியால் பதிலே சொல்ல முடியல. ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, ஆதம் மூசாவை வீழ்த்தி விட்டார், ஆதம் மூசாவை நிகழ்த்தி விட்டார் அப்படிங்கிறான். அப்போ இந்த ஹதீஸை வெளிப்படையாக பார்க்கும் பொழுது பாருங்களா, அத்தாவே தப்பு பண்ணிவிட்டு அப்ப விதிய காரணம் காட்டி ஆதம் அலைஹிஸ் ஸலாம் அந்த இடத்துல தப்பிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸை பார்த்தா நமக்கு தெரியும். இது வந்து நிறைய சஹிஹான ஹதீஸ் கிதாபுகளில் உள்ள ஒரு முக்கியமான சம்பவம். இப்ப பாருங்க, இந்த விதியை புரிந்து கொள்ளாத முட்டாள்கள், இந்த குரூப்புக்கு பாருங்க, புதுசு புதுசாக முளைக்கிற இந்த இயக்க குரூப்புகள்லாம், அவங்க எல்லாம் பண்ணாது இந்த மாதிரி. அது எப்படி முதல் கேள்வி, அது யாரும் போய் மூசாவை எங்கே சந்திச்சிருப்பாரு? என்னமோ இவங்க ரெண்டு பேரும் இவங்க அத்தா இவங்க ஊர் ராமசாமி குப்புசாமி மாதிரி, ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறத வந்து அல்லாஹ் இவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் சந்திக்க வைக்கணுங்கிற மாதிரி. அது எப்படிங்க, எவ்வளோ ஆதம் மூத்தா போய் எவ்வளோ வருஷமாச்சு, மூசா மூத்தா போய் எவ்வளோ வருஷமாச்சு, அது எப்படி ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க பேசிக்கிட்டாங்க, மூத்தா போனவங்க எப்படி போய் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து, அதெல்லாம் கிடையாது, ஹதீஸே கிடையாது மூட்டாளு. இது என்ன கூட்டாது, மூட்டாளு கூட்டம். நபிமார்களை சாதாரண மனிதர்களாகிய நம்மீது அனுமானித்து நம்மை போன்று அவர்களை இடம் போடுறதும், அவர்கள் சம்பந்தப்பட்ட செய்திகளை அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லி இருக்கக்கூடியத நம்முடைய அறிவுல போட்டு அது எப்படி இது எப்படி என்று கேட்டு மறுப்பதும் இருக்கிறது, இதுவும் ஒரு இறை நிராகரிப்பு. இது என்ன, இது ஒரு இறை நிராகரிப்பு. எப்படி சந்திச்சாங்க, எங்க சந்திச்சாங்க, அல்லாஹ்வுடைய நாட்டு திருவுல நமக்கு சந்தித்து அவர்கள் பேசிய சம்பவம் சொல்லப்பட்டது, நம்ம நம்பணும் அவ்வளவுதான். அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி புரிந்து கொள்ளணும், அதுதான் நமக்குள்ள வேலை. உனக்கு அவங்க ரெண்டு பேரும் எங்க சந்திச்சுக்கிட்டாங்கிறது அல்லாஹ் உனக்கு சொல்லணுமா? அப்படி என்னடா அல்லாஹ்வுக்கு, உனக்கு அல்லாஹ்க்கு அவன் மேலே உனக்கு கட்டாயம் இருக்குது, புரியுதுங்களா இல்லையா? அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சு கொண்ட விளக்கத்தை எல்லாம் உனக்கு சொல்லணும், அல்லாஹ் ஒரு விஷயத்த சொன்னா நீ நம்ப மாட்டியாப்ப, அப்ப நீ சொர்க்கத்தை எப்படி நம்புற? என்னமா வானத்துல சொர்க்கம் இருக்கு, அதுல இவ்வளவு மாளிகை இருக்குன்னு அல்லாஹ் இவ்வளவு சொல்றாரு, அதை எப்படி நம்புற நீனு? அதெல்லாம் உனக்கு கொண்டு வந்து சொல்லணுமா? சொர்க்கத்தில் பூமியிலிருந்து இத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்திலே வலது பக்கத்திலே ஜன்னத்தில் சுருந்து சென்ற சொர்க்கம் இத்தனை கிலோமீட்டர் சதுர பரப்பிலே இருக்கிறது, அதற்கு செங்கல் எல்லாம் நான் இந்த கடையிலிருந்து தான் வாங்கி வந்தேன், எல்லாம் மூட்டா போயில. எப்படி நீ மறைவான விஷயங்கள், சொர்க்க நரகத்தை இன்னும் நூற்றுக்கணக்கான விஷயங்களை நம்புறியோ, மறைவான விஷயங்களை பற்றி அல்லாஹ்வும் ரசூலும் எதை சொன்னாலும் நம்பிக்கிட்டே போயிட வேண்டியதுதான். யுக்மினூன பில் கை கைபை நம்புறது தான் ஈமானு. அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லியிருக்காங்களா? அல்லாஹ் சொல்லியிருந்தா குரான் இருக்கும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தா சஹிஹான ஹதீஸ் இருக்கும், போயிட்டே இருக்க வேண்டியதுதான். புரிஞ்சா? சரி, இப்போ வாங்க, இந்த சம்பவத்தை விதியை மறுக்கக்கூடியவர்கள், அதாவது விதியை வைத்து தங்களுடைய பாவத்துக்கு காரணம் சொல்லக்கூடியவங்க தப்பான ஆதாரம் இந்த ஹதீஸ்லேருந்து எடுக்கிறாங்க. அதுக்கு தான் இப்போ நம்ம பதில் பார்க்க போகிறோம். இந்த ஹதீஸினுடைய வெளிப்படையில் பார்த்து நீங்கள் புரிவதை போன்று அல்ல இதனுடைய உள் கருத்து, இதனுடைய உண்மையான அடிப்படையான கருத்து என்ன அப்படின்னா, தன்னுடைய தவறுக்கு தன்னுடைய குற்றத்துக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விதியை காரணமாக சொல்லலை. சைத்தான் தான் தான் செஞ்ச பாவத்துக்கு விதியை காரணமாக சொன்னான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த இடத்துல விதியை அவர்கள் காரணம் காட்டினாங்கல்ல, புரியுதா? அவங்க தன்னுடைய பாவத்துக்கு காரணம் காட்டல. ஏன், நல்ல கவனிங்க, புரிஞ்சுக்கணும். அப்படி பாவத்துக்கு அவங்க காரணம் காட்டியவர்களாக இருந்திருந்தால், பாவத்துக்கு விதியை காரணம் காட்டக்கூடியவர்களாக இருந்திருந்தால், அல்லாஹ் பூமியில இறக்குனப்பையே யாரெல்லாம் நீ விதியில எழுதுனது தானே நான் செஞ்சேன், என்னையே பூமியில இறக்குனன்னு கேட்டிருப்பான். அப்படி செய்யல. யா அல்லாஹ் ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர்லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன் என்று, அதாவது சில முஃபஸ்ஸிர்களுடைய அறிவிப்பின்படி 40 நாள் விடாமல் அழுதுகிட்டே இருந்தான். அவங்க அழுத அழுகையில் ஆறுகள் ஓடக்கூடிய அளவுக்கு கண்ணீர் வந்துச்சு, அவ்வளவு அழுதான். அவங்க தன்னுடைய குற்ற செயலுக்கு விதியை காரணம் காட்டியிருந்தால், எப்ப முதல் தடவை அல்லாஹ் பூமியில இறக்குனாங்க பாருங்க, அப்பயே அல்லாஹ்ட்ட என்ன கேட்டிருப்பாங்க, யாருன்னா நீ விதியில எழுதுறதுன்னு நான் செஞ்சேன், என்னையே சொர்க்கத்திலிருந்து வெளியாக்குன, என்னையே கோச்சுக்கிட்ட, என்ன எதுக்கு பூமியில இறக்குன, நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணுன்றிருப்பாங்க. மகாதல்லா. அப்ப மூசா நபி இடத்துல அவங்க சொன்னது வந்து தன்னுடைய குற்ற செயலுக்கு விதியை காரணம் சொல்லவில்லை. அப்படி சொல்லி இருந்தா அதை எங்கேயே சொல்லியிருந்திருப்பாங்க, அல்லாவிடத்துல முன்கூட்டிய அதை சொல்லி இருப்பாங்க, அவங்க பாவ மன்னிப்பும் தேடி இருக்க மாட்டார்கள். புரிஞ்சா? அப்ப எதுக்கு அவங்க காரணம் காட்டினாங்க சொன்னா, அந்த பாவத்துக்கு பிறகு அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். பாருங்க என்ன சோதனை, அவங்க டிரெஸ் போச்சு, சொர்க்கத்தை விட்டு வெளியே வந்தாங்க, பூமிக்கு வந்துட்டாங்க. பூமியில வந்ததுக்கு பிறகு இப்ப படுற கஷ்டம்லாம் இப்ப நான் உங்கள்ட்ட படுற பாருங்க கஷ்டம். இந்த மாதிரி இந்த சோதனை ஒரு ஒருத்தர் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறோமா இல்லையா, அந்த மாதிரி இது எல்லாம் இந்த கஷ்டத்துக்கு அவங்க வந்து தக்தீர காரணம் சொன்னாங்க. எதுக்கு சொன்னாங்க, இந்த துன்யாவுக்கு வந்த அந்த முசீபத்திற்கு பாருங்க, அந்த முசீபத்துக்கு தான் தக்தீர காரணம் சொன்னாங்க. அதுதான் நல்லவர்களுடைய பங்கு. ஒரு கஷ்டம் வருதுன்னு சொன்னா அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் விதியில இப்படித்தான் நாடி இருக்கிறான், நம்ம அதுல நன்மையை தேடுவோம் சொல்லி அதை பொருந்தி கொண்டு அதுல ஆக்கப்பூர்வமான வழிகளில் அவர்கள் செல்வார்கள். புரியுதா உங்களுக்கு? அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூசா நபியை வந்து கோபிச்சுக்கிட்டப்ப மூசா நபிக்கு விளக்கம் கொடுத்தாருங்க விதியை கொண்டு. எதுக்கு அவங்க விளக்கம் கொடுத்தாங்க, ஏன்டா மூசா நீ இப்படி கோச்சிக்கிறிய, என்ன போய் ஏச்சிரிய பாப்பாவை போய், இது வந்து அல்லாஹ்வுடைய விதியில உள்ளது. இந்த துன்யாவுக்கு வந்து நம்ம கஷ்டப்படுறோம்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய விதியில உள்ளது, பொறுமையா இருப்போம். புரியுதுங்களா இல்லையா? அப்ப அந்த அடிப்படையில தான் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் ஏதாவது பிறப்பதற்கு அதாவது 40 வருடங்களுக்கு முன்பே அல்லாஹ் எழுதிய ஒன்றுக்காக என்னை பழிக்கிறாயன்னு சொல்றாங்கல்ல, அதாவது அதுக்கு பின்னாடி நடந்த அந்த முசீபத், ஏன்னா அந்த தப்புக்கு தான் அவங்க மன்னிப்பு கேட்டாங்கல்ல அல்லாட்ட, அந்த தப்புக்கு அல்லாட்ட மன்னிப்பு கேட்டாங்க, அல்லாவும் மன்னிச்சிட்டான். இப்ப ஏன் நம்ம இதுதான் காரணம்னு நம்ம ஏன் விளக்க சொல்றோம் அப்படின்னு சொன்னா, மூசா நபி எவ்வளவு பெரிய நபி, எவ்வளவு அழகான ஷரீஅத்து கொடுக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய வஹியுடைய ஞானம் உள்ளவர்கள். அவங்களுக்கு தெரியாது ஒரு மனிதர் தப்பு செஞ்சு அந்த தப்புக்காக பாவ மன்னிப்பு கேட்டுட்டா அவர் அந்த தப்பை சொல்லி குத்தி காட்டக்கூடாதுன்னு சொல்லி, புரியுதா இல்லையா? அப்ப மூசா நபி கேட்டதும் தன்னுடைய அத்தாவுடைய தவற நினைவூட்டி அவரை குத்தி காட்டி பழிக்கணுங்கிறது காரணம் கிடையாது. இப்படி வந்து கஷ்டத்துல மாட்டிக்கிட்டோமே அத்தா, நீ அப்ப மாட்டிக்கிட்டீங்க, நான் இப்ப மாட்டிக்கிட்டேனே, இனி அடுத்து வர கோபம்லாம் எப்படி எப்படிலாம் மாட்ட போதோ தெரியலையே அப்படிங்கிற அந்த கஷ்டத்தை தான் மூசா நபி கேட்குறான். புரியுதுங்களா? அதுக்கு தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பதில் சொல்றாங்க, இதெல்லாம் அல்லாஹ் விதியில எழுதுனதுதானப்பா, நம்ம என்னப்பா செய்ய முடியும்னு சொல்லி. அப்ப இதுதான் வந்து எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்கு, எப்படி கஷ்டத்துல பொறுமையாயிருங்க, எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு வந்தது என்று நீங்க அதில் அமைதியாயிருங்கன்னு சொல்லி. அப்ப எந்த இடத்துல நல்ல கவனிங்க, இதான் கடைசி வாக்கியம், எந்த கஷ்டமான சோதனையான நேரம் வரும் பொழுது அது அல்லாஹ் எனக்கு விதித்ததுதான் என்று ஒரு மூமின் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த நேரத்தில் அவன் விதியை காரணமா சொல்லணும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ அந்த அடிப்படையில தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விதியை காரணம் சொன்னாங்களே தவிர தன்னுடைய பாவத்துக்கு காரணமாக சொல்லல. புரியுதுங்களா இல்லையா? அல்லாஹ் எதுக்கு நமக்கு விதியை காரணமா சொல்லணும், எங்க விதியை காரணமா சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான், எங்க உங்களுக்கு கஷ்டம் ஏற்படுகிறதோ, எங்க உங்களுக்கு நோய் நொடி கஷ்டம் துன்பம் இன்பம் ஏற்படுகிறதோ, இன்பம் ஏற்பட்டால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நாடி கிடைச்சது, என்னுடைய அறிவால கிடையாது, எல்லாமே உனக்கே எல்லாம் போகணும். ஒரு சோதனை ஏற்பட்டுச்சு, யாருந்தா நான் முயற்சி பண்ணேன் ஆனா எனக்கு இந்த கஷ்டம், அல்லாஹ் நீ நாடி நடந்தது, யாருந்தா எனக்கு இந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை கொடுப்பாயா, இதற்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா விதியை காரணமாக காட்டணும்னு சொன்னால் அந்த அடிப்படையில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த உரையாடல் என்பது நடந்துச்சு. புரியுதுங்களா இல்லையா? சரி, பாவங்கள் நடக்கும் பொழுது, தப்பு தவறுகள் நடக்கும் பொழுது, குற்றங்கள் நடக்கும் பொழுது, அப்ப அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் என்ன, யார் பாவம் செய்கிறானோ யார் நன்மை செய்கிறார்களோ யார் குற்றங்கள் செய்கிறார்களோ தவறுகள் செய்கிறார்களோ அவர்கள் திருந்த வேண்டும். அவங்க எதை காரணம் காட்டக்கூடாது, விதியை காரணம் காட்டக்கூடாது. புரியுதுங்களா இல்லையா? இப்ப உதாரணத்துக்குமா, இப்படி விதியை காரணம் காட்டி தப்பு செய்யறது மார்க்கத்தில் இருந்தால், இது ஒரு பகுத்தறிவின்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றா இருந்தா இன்னைக்கு கோர்ட்ல ஏதாவது நடக்குமா? கொலை செய்யறவன் கொலை செஞ்சுட்டு விதின்னு சொல்லிடுவோம். இப்ப அதனாலதான் இந்த கடவுள் மறுப்பு கொள்கை இருக்காங்களா இல்லையா, அவங்க இந்த கடவுளை மறுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, கடவுளை ஏற்றுக்கொண்டால் விதியை ஏற்றுக்கொள்ளணும். அவங்க என்ன விளங்குறாங்க, அப்ப விதியை ஏற்றுக்கொண்டால் முட்டாள்தனமா, இந்த சைத்தான் காப்பீடு விளங்குற மாதிரி விதியை ஏற்றுக்கொண்டா தப்பு செய்யறவன் சொல்லிடுவான, விதியில உள்ளதுதானே நான் செஞ்சேன், எனக்கு ஏன் தண்டனை சொல்லிட்டு அவனுக்கு தண்டனை கொடுக்க முடியாது என்று இப்படி தவறாக அவர்கள் புரிந்து கொண்டு விதியை மறுத்து கடவுளை மறுத்து கடைசியில மொத்தமா முட்டாள்தனமான இறை நிராகரிப்புடன் போயிடறாங்க. புரியுதா இல்லையா? அப்ப விதியை நம்ம எங்க காரணம் சொல்லணும், எங்க காரணமாக சொல்லக்கூடாது, அதுக்கு நமக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வழிகாட்டுதல் இருக்கு. அப்ப நல்லவர்கள் என்ன செய்வார்கள், நல்ல கவனிங்க, நல்லவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அதாவது என்னென்ன சிரமங்கள் இந்த துன்யால நமக்கு வருதோ அந்த சிரமங்கள் வரும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நாடி இந்த சிரமம் எனக்கு வந்தது என்று அல்லாஹ்விற்கு முன்னால் பணிந்து விடுவார்கள், அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொள்வார்கள். பாவங்கள் நிகழ்ந்து விட்டால் விதியை அவர்கள் காரணம் சொல்ல மாட்டார்கள், உடனே தௌபா இஸ்திக்ஃபார் செய்து பாவங்களிலிருந்து வெளியேறுவார்கள். நல்லவர்களுடைய பண்பு எப்படி இருக்கும், யதூபு மினல் மஆயிப் வ யஸ்பிரு அலல் மஸாயிப், குற்றங்கள் குறைகளிலிருந்து அவர்கள் தௌபா செய்து மீண்டு விடுவார்கள். சோதனைகளில் அவர்கள் பொறுமையாக தகைப்போடு இருப்பார்கள். அய்யூப் நபி பொறுமையா இருந்தாங்களா இல்லையா, யூனுஸ் நபி பொறுமையா இருந்தாங்களா இல்லையா, இந்த மாதிரி தான் நல்லவர்களுடைய பண்பாடு. சரியா? இப்ப பாருங்க, இது ஓரளவுக்கு விதியை பற்றி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான விஷயம். புரியுதா? இமாம் வஹப் இப்னு முனப்பி என்று ஒரு பெரிய தாபிஈ அபூ ஹுரைராவுடைய மாணவர் ரலி அல்லாஹு அன்ஹு, அவங்க சொல்றாங்க, இந்த தக்தீர் விஷயமா அதை புரிந்து கொள்வதற்காக நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணேன். தக்தீர் விஷயமா அதை புரிந்து கொள்வதற்காக ரொம்ப ஆராய்ச்சி பண்ணேன், ரொம்ப சிந்திச்சு பார்த்தேன், அப்புறம் குழம்பி போயிட்டேன். அப்புறமா சரி திரும்ப இதுல ஒரு தெளிவான நிலைக்கு வருவோம் என்று சொல்லி திரும்ப தக்தீரை நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சேன். திரும்பவும் குழம்புனேன், திரும்பவும் குழம்புனேன் என்று சொல்லிட்டு சுப்ஹானல்லாஹ் அடுத்து ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்க, தக்தீரை மிக அறிந்தவர்கள் புரிந்தவர்கள் யார் என்றால் தக்தீரை பற்றி பேசாமல் இருப்பவர்கள். இந்த தக்தீருடைய விஷயத்தில் இதை புரியாத முட்டாள்கள் கிறுக்கர்கள் யார் என்று சொன்னால் இந்த தக்தீரை பற்றி பிரஸ்தாபித்து விமர்சனம் செய்து பேசக்கூடியவர்கள். மனசுல பதிச்சுக்கிட்டு யாராவது உங்கள்கிட்ட தக்தீரை பற்றி விவாதம் பண்ண வந்தா, தக்தீரை விமர்சனம் செய்து பேசினால், அல்லது தக்தீரை காரணம் காட்டி உங்களிடத்துல வந்து தங்களுடைய குற்ற செயல்களுக்கு ஆதாரம் சொன்னா, நீ அல்லாஹ் உனக்கு எதை நாடினானோ அது நடக்கும், அல்லாஹ் எதை நாடலையோ அது நடக்காது, நான் நம்புறேன் உன்னுடைய குற்ற செயல்களுக்கு உண்டான அந்த தண்டனையை நீ அனுபவிப்பார். புரியுதா இல்லையா? இதோட முடிச்சுக்க வேண்டியதுதான். உனக்கு நேர் வழி காட்டுவதும் உன்னை வழிகெடுப்பதும் அல்லாஹுடைய நாட்டம் தான். புரியுதா? அல்லாஹுடைய நாட்டத்தை அல்லாஹ் மிக அறிந்தவர், நீனு அறிய மாட்டேன் நானும் அறிய மாட்டேன். நீ அல்லாஹ்வுடைய நாட்டத்தை காரணம் காட்டி நீ தப்பு செஞ்சா அப்போ அல்லாஹ்வுடைய நாட்டம் உனக்கு நரகத்தில் செல்வது என்றால் அந்த நரகம் தான் உன்னுடைய தங்குமிடமாக அமையும். புரியுதுங்களா இல்லையா? அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, எந்த பாவிகள் தக்தீரை காரணம் காட்டி பாவம் செய்கிறாங்களோ அந்த தக்தீரை காரணமாக சொல்றாங்களோ, இப்ப ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்த அத்தனை வசனங்களையும் பாருங்களேன், நபிமார்களுக்கு அவங்களுக்கு நீங்க போய் பதில் சொல்லுங்கன்னு நல்லா எங்கேயுமே சொல்லலை. நபியே முட்டாள்கள் விட்டு தொடங்கிட்டான். அல்லாஹ்வுக்கு யாரு தக்தீர காரணம் காட்டி பாவம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு அங்கே இருக்குது. இப்போ தக்தீரை பற்றி அவன் பேச ஆரம்பிச்சிட்டானோ நீங்கள் என்ன விளக்கத்தினாலும் அவன் ஏற்றுக்க மாட்டான், என்ன விளக்கம் சொன்னாலும் அவன் ஏற்றுக்க மாட்டான். நபி மாலகும் பிஹிமின் இல்மின், நபியே அவங்களுக்கு இல்மே இல்லை, அறிவே இல்லை, இன்னும் இல்லா எஹ்ருசுன் உளறுகிறார்கள், விட்டுருங்க அவங்கள, முடிச்சு அவங்கள புறக்கணித்து விட வேண்டியது. புரிஞ்சுங்களா இல்லையா? அப்ப இமாம் வஹபுகுரு முனப்பின்னு சொல்றாங்க, நான் தக்தீரை புரிஞ்சுக்கலான்னு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணேன், ஆனால் குழப்பம் தான் மிஞ்சிச்சு, ரொம்ப ஆராய்ச்சி பண்ணேன் குழப்பம் தான் மிஞ்சிச்சு. அப்ப தக்தீரை அறிந்த கல்விமான்கள் யாரு, அதை பற்றி பேசாமல் வாய்மூடி இருப்பவர். இந்த தக்தீருடைய விஷயத்துல ரொம்ப பெரிய முட்டாள் யாரு, இந்த தக்தீருடைய விஷயத்தில் உணரக்கூடியவர். தான் அறிவு ரொம்ப இருக்குன்னு சொல்லி யார் ரொம்ப பேசுறானோ அவன் இந்த தக்தீரை அறிய முடியாது. புரியுதுங்களா? இந்த தக்தீரை பற்றி இன்னும் சில விஷயங்கள் பின்னாடி வரும். அப்ப இன்னும் கொஞ்சம் விஷயங்களை நம்ம பார்ப்போம். இப்ப இந்த அளவுக்கு போதுமானது. அடுத்ததாக இமாம் அவர்கள் சொல்லும்போது வழிகட்ட கூட்டங்களில் ஒரு கூட்டம் தான் அல் முஹ்தஸிலா. மீம் ஐன் தா ஸாய் லாம் ஹா அல் முஹ்தஸிலா என்ற கூட்டம். இவர்கள் சஹாபாக்களுடைய கடைசி காலத்தில் உருவானார்கள். இவர்களுடைய இந்த சிந்தனை காலப்போக்கில் பல முஸ்லீம் மக்களுக்கு மத்தியில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இங்கேன்னு பரவி வந்துச்சு. இப்போ இந்த பிஜேவுடைய ஜமாத்து, தௌஹீத் ஜமாத்து, அப்புறம் இந்த ஐஎஃப்டின்னு சொல்லி ஒரு ஜமாத்து கேள்விப்பட்டீங்களா? எங்கே இருக்கு? இந்த பெரம்பூரில் இருக்காங்கள்ல அந்த ஜமாத்து, இந்த மாதிரி நிறைய ஜமாத்து, அவங்க எல்லார்ட்டையும் இந்த முஹ்தஸிலாவுடைய இந்த சிந்தனைகள் கொஞ்சம் 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 சில பேருக்கு கூடும் குறையும் அந்த மாதிரி எல்லார்ட்டையுமே அந்த சிந்தனைகள் பரவி இருக்கும். இவங்க யாருமே அஹ்லுஸ்ஸுன்னா வல் ஜமாஅவை சேர்ந்தவர்கள் அல்ல. வெளிரங்கத்தில் அஹ்லுஸ்ஸுன்னா வல் ஜமாஅத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டாலும் சரி, யார் இந்த ஐஎஃப்டி போன்ற மௌதூதி கூட்டம்னு சொல்லுவாங்க, அபுல்லாலா மௌதூதின்னு சொல்லிட்டு ஒரு சிந்தனையாளர் இருந்தார், அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு உருவானவங்க தான் இந்த ஜமாத் இஸ்லாமி ஐஎஃப்டிங்கிற இந்த கூட்டங்கள்லாம். தங்களை சுன்னத்துல் ஜமாத்துன்னு சொல்லிப்பாங்க, ஆனால் சுன்னத்துல் ஜமாத்துக்கு இவங்களுக்கும் சந்தேகம் கிடையாது. சுன்னத்துல் ஜமாத்தா இருந்தால் நமக்கு ஒரே இமாம் தான், யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்ற எல்லாரையுமே நம்ம அறிஞர்களாக ஏற்றுக்கொள்வோம், வழிகாட்டிகளாக ஏற்றுக்கொள்வோம். நமக்கு ஒரே இமாம், ஒரே ஜமாத். இப்போ இவர்களுக்கு ரசூல்லா இமாம் கிடையாது, அதனால தான் தங்களுடைய இமாமுடைய பேரில் உடனே ஒரு இயக்கத்தை உண்டாக்கிட்டாங்க. புரிஞ்சா இல்லையா? மௌதூதி ஜமாத்தே மௌதூதி ஜமாத்தே இஸ்லாமின்னு உருவாக்கிக்கிட்டாங்கல்ல, ஏன் உருவாக்குனாங்க? அவங்களுக்கு ரசூல்லா தான் இமாமுன்னு இருந்தா அதை இருக்கல எதுக்கு உருவாக்க புதுசா? புரியல உங்களுக்கு நான் சொன்னது? அப்ப தான் தங்களுடைய இமாம் ஆலிம் சொன்னதை உள்ளார இஸ்லாத்துல புகுத்தணும், தங்களுடைய ஆலிம் சொன்னதை இஸ்லாத்துல புகுத்த பார்க்கணும், புகுத்தணும். புகுத்த முடியாது. எப்படி புகுத்த முடியும்? எல்லா முஸ்லீம்களை மேல திணிக்க முடியாத. அப்போ இவங்க ஒரு ஜமாத்தில் ஆரம்பித்தாதான் இந்த ஜமாத்தில் நீங்கள் உறுப்பினர் ஆகுறீங்களா, இந்த கருத்தெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கணும். இப்போ எப்படி தௌஹீத் ஜமாத்தில் சேர்றதா இருந்தால், ஐடி கார்டு வாங்குறதா இருந்தால் ஜமாத்துடைய பைலா, என்ன ஜமாத்துடைய பைலா என்ன? அந்த பிஜேவை தலைவராக வச்சுக்கொண்டு அவர் என்னென்ன செஞ்சு அந்த அதிசா மறுக்கணும், இதெல்லாம் வந்து எங்களுடைய கொள்கை, இதுக்கெல்லாம் பயிர் செஞ்சு கொடுத்தனா ஓகே, ஒன்றை தவிர்த்து இதில் ஏதாவது ஒன்று விமர்சனம் பண்ணால் அவர் அதை விட்டு வெளியே போயிருந்தார். அப்போ இந்த இயக்கங்கள் எல்லாம் உருவாக்குறவங்க இப்படித்தான். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? நமக்கு இஸ்லாம் அவ்வளவுதான், அல்லாஹ்வுடைய தீன். நமக்கு வழிகாட்டி ஒரே வழிகாட்டி தான், எத்தனை காலங்கள் வந்தாலும் சரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லலாம், அவங்கள்ட்ட ஹதீஸ்களை சொன்ன விளக்கினா சஹாபாக்கள் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நமக்கு புதுசா ஒரு ஜமாத்தும் தேவையில்லை, நமக்கு புதுசா ஒரு இயக்கமும் தேவையில்லை, புதுசா சிந்தனைகள் இம்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. யாரும் நமக்கு புதுசா வந்து தீனை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கடைசி நமக்கு ரசூல்லா வந்து ஷரியத்தை அல்லாஹ்வுத்தலா முழுமைப்படுத்தினான். புரிஞ்சுங்களா இல்லையா? இதை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. உங்க குடும்பத்தில் யாராவது இயக்கத்தில் அங்கங்கே இருந்தாங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் பிச்சு பிடிங்கி கொண்டு வந்துட்டே முஸ்லீம் ஆகிடுறா அப்படின்னு சொல்லி கலிமா சொல்லி கொடுத்து அவனை இஸ்லாத்தில் வச்சுருந்தேன். விஷயத்துக்கு வருவோம். இப்போ இந்த முஹ்தஸிலாங்கிற கூட்டம் இருக்குது, இவர்கள் இந்த லாஜிக் பேசுகிறவர். நம்ம ஏற்கனவே ஒரு பாடத்தில் விவரமாக சொல்லியிருக்கோமா இல்லையா? லாஜிக் எதுக்கெடுத்தான் லாஜிக், அறிவு அறிவு அப்படின்னு பேசுகிறோம். இவன் பார்த்தான் அல்லா அவன் யோசனை பண்ணான், அல்லா சுபஹான் அல்லா, எவ்வளோ பரிசுத்தமானவன் அல்லா முத்தலா, எவ்வளோ பெரிய மகத்துவமானவன் அல்ஹம்துலில்லா. அப்படிப்பட்ட அல்லா முத்தாலா தப்பான ஒரு செயலை நாடுவானா அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு அல்லா முத்தலா கெட்ட செயலை எனக்கு நாடுவானா அப்படின்னு இவன் சிந்திச்சான். சிந்திச்சுட்டு கிடையாது, எனக்கு எது நன்மையோ அதை தான் அல்லா நாடுவான். அது அதை செய்வது அல்லாவின் மீது கட்டாயம் தான். எப்படி ஒரு மனிதனை நேர்வழிப்படுத்துவது அல்லாவின் மீது கட்டாய வாஜிபு ஃபர்ஸ் தான், சரியா? அல் அஸ்லஹு லில் இபாத், இதுக்கு அரபியில சொல்வாங்க அல் அஸ்லஹு லில் இபாத். அடியார்களுக்கு எது ரொம்ப ரொம்ப சரியானதோ அதை அல்லாஹ் கண்டிப்பாக அவனுக்கு செஞ்சு கொடுக்கணும், அதுதான் அல்லாஹ்வுடைய அந்த தன்மைக்கு தகுந்தது அப்படின்னு இவன் ஒரு இலக்கணம் போட்டான். யாருக்கு? அல்லாஹ்வுக்கு இவன் ஒரு இலக்கணம் போட்டான். இதுதான் அவங்க கொள்கை. புரிஞ்சுச்சா? நம்ம என்ன சொல்றோம், அல்லாஹ்வை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது, அல்லாஹ்வை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை யாரும் நிர்பந்தப்படுத்த முடியாது. புரியுதா? இப்ப அதுக்குதான் இமாம் அவங்க அந்த 26வது பாயிண்ட்ல சொல்றாங்க பாருங்க, வஹுவ முதஆலின் அனில் அபுதாதி வல் அந்தாதி, அவனுக்கு முரண்பட்டவையும் இல்லை, அவனுக்கு எதிரானவையும் இல்லை, அவனுக்கு நிகர் இல்லை, அவனுக்கு சமமானவர் இல்லை, இவை அனைத்தையும் விட்டு அவன் மிக உயர்ந்தவன். வஹுவ அவன், முத்தஆலின் மிக உயர்ந்தவன், அனில் அபுதாதி எதிரானவர்களை விட்டு, வல் அந்தாதி நிகரானவர்களை விட்டு, தடுப்பவர் இல்லை, அவனுடைய தீர்ப்பை, மாற்றக்கூடியவர் இல்லை, அவனுடைய சட்டத்தை, மிகைத்துவிடக்கூடியவர் இல்லை, அவனுடைய கட்டளை, அவன் ஒரு கட்டளை போட்டு அதை மீறக்கூடியவர்கள் யாரும் கிடையாது, முடியாது. புரியுதா இல்லையா? இப்ப இந்த ரெண்டு விஷயங்களை இமாம் இங்க சேர்த்து சொல்றாங்க. இவர்கள் சொன்னது போன்று அல்லாஹு தஆலா இந்த அடியானுக்கு நல்லதை தான் நாடுனான், நாடி இருக்கிறான், ஆனா அவர்கள் அதை நாடாமல் தப்பான வழிக்கு போயிட்டாங்க, அவர்கள் தப்பான வழிக்கு போயிட்டாங்க. புரிஞ்சுச்சா இல்லையா? இப்படி அவர்கள் அல்லாஹ்வை பாதுகாக்கிறாங்களாம். எப்படி அல்லாஹ்வை பாதுகாக்கி பரிசுத்தப்படுத்துறாங்களாம்? அதுக்கு தான் நம்ம முன்னாடி ஒரு செக்ஷன்ல சொன்ன பாருங்க. அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ் நாடுறான், இவன் நாடுறான், அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்கு மாத்திரமா இவன் நாடுறான், நாடிட்டு அதை நடத்தியும் போடுறான். அப்ப ரெண்டு பேர்ல யார் பலமானவர்கள்? அப்ப இந்த மாதிரி பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாமே ஆக முடியும் என்று சொன்னா, அப்ப அல்லாஹ்விற்கு நிகர் இருக்கிறார்கள், அல்லாஹ்விற்கு சமமானவர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்வை போன்று ஆற்றல் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் வந்துருமடா. சுப்ஹானல்லாஹ், வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அல்லாஹ்வுக்கு நிகர் இல்லை, சமமானவர் இல்லை, ஒப்பானவர் இல்லை, ஒப்பானவர் இல்லை என்று நூற்றுக்கணக்கான குர்ஆன் வசனங்கள் சொல்லுது. அல்லாஹ்வை பலவீனமானவன் ஆக்கிட்டு அல்லாஹ்வை பரிசுத்தமானவன் ஆக்குறதுக்கு போயிட்டு கடைசியில அல்லாஹ்வுடைய ஆற்றலை புடுங்கிவிட்டேன், அல்லாஹ்வை கோழையாக்கிட்டேன், அல்லாஹ்வை பலவீனமானவன் ஆக்கிட்டேன், இன்னும் ஓப்பனா சொல்லப்போனா கையாளாதவன் மாதிரி அல்லாஹ் ஆக்கிட்டேன். எப்படி? வீட்டில் ஒரு நேரம் வரும் பொழுது உதாரணத்துக்கு அத்தா அம்மா சொல்லுவாங்க, நான் என்ன பண்ணேன், நல்லது தான் அவனுக்கு செய்ய நினைச்சேன், அவன் அந்த மாதிரி உருப்படாமல் போயிட்டானேன்னு சொல்லிட்டு. புரியுதா இல்லையா? அந்த மாதிரி மனித பலவீனத்தில் கொண்டு வந்து யாரை இறக்கிட்டப்ப? புரியுதுங்களா இல்லையா? இப்ப பாருங்க, ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களிடத்துல இந்த மாதிரி தான் ஒரு முழச்சிதலா வந்து இந்த மாதிரி விஷயங்களை தர்க்கம் செய்யும் பொழுது இமாம் அவங்க கேட்டாங்க, சரிப்பா இமாம் ஹசன் பஸ்ரியான்னு தெரியல சம்பவம், அது மட்டும் எனக்கு சொல்லுங்க, இந்த மாதிரி நீங்க சொல்றீங்களே எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க, எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. நீங்க சொல்றீங்க அல்லாஹ் மனிதர்களுக்கு எது நன்மையோ அதுதான் அல்லாஹ் நாடணும்னு சொல்றீங்க, அதுதான் அல்லாஹ் நாடணும்னு சொல்றீங்க, அதுதான் அல்லாஹ் அடியார்களுக்கு செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க, சரியா? ஆமா, அதான் நினைக்கிறோம். சரிங்க, ஒரு குழந்தை 5 வயசுல மூத்தா போகுது, யார் நாடி மூத்தா போனா? அல்லாஹ் நாடி. ஒருத்தர் 25 வயசு 40 வயசு 30 வயசுல மூத்தா போறாரு, யார் நாடி மூத்தா போறாரு? அல்லாஹ் நாடி மூத்தா போறாரு. ஒருத்தர் 50 வயசு 60 வயசுல மூத்தா போறாரு, யார் நாடி மூத்தா போறா? இப்ப இந்த முழச்சிதலாக்களுடைய கொள்கை, இந்த 5 வயசு 4 வயசுல மூத்தா போதுல கொள்கை, குழந்தை இந்த குழந்தைக்கு என்னங்க கிடைக்கும் அப்படின்னு நம்ம கேட்கிறோம் முழச்சிதலாக்கள்கிட்ட. புரியுதா? நல்ல விளங்கிக்குங்க. அந்த முழச்சிதலாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, 5 வயசு குழந்தை மூத்தா போயிருச்சு, இந்த குழந்தையுடைய நிலைமை என்னங்க அப்படின்னு ஒரு மோட்ட சொல்லிட்ட கேட்கணும். அவன் சொல்றான், என்ன அல்லாஹ் நீதமானவனுங்க, நம்மளும் அல்லாஹ் நீதமானவன் சொல்றோம், அவன் பாருங்க இந்த குழந்தை நன்மையும் செய்யல பாவமும் செய்யல, அதனால இதுக்கு சொர்க்கமும் கிடையாது நரகமும் கிடையாது. ஏங்க அப்படின்னா, அது எப்படி நன்மை செய்யாம சொர்க்கத்துக்கு அனுப்புனா தப்பாச்சே, கஷ்டப்பட்டு நன்மை செஞ்சவங்களுக்கும் அப்ப ஒண்ணுமே செய்யாத இவனுக்கு பிரச்சனையா போயிடுமே, அதனால இவனுக்கு சொர்க்கம் கிடையாது. சரி நரகத்துல, அது எப்படி நரகத்துல போடுவான், அல்லாஹ்வுத்தலா இவன் பாவமே செய்யலையே, பாவத்துல செய்யாதவனுக்கு எப்படி நரகத்துல போட முடியும், அப்ப சொர்க்கமும் கிடையாது நரகமும் கிடையாது. அப்ப என்னங்க செய்வான், அல்லாஹ் நடுவுல ஒரு சோத்து மணி அவனை உட்கார வச்சிருவான், அங்கேயோ உட்கார்ந்துருக்க வேண்டியதான் இவன் அப்படின்னு அவன் அறிவு பாருங்க. சரி ஓகே, ஒரு 30 வயசு 40 வயசு நல்ல இபாதத்து பாதத்து தொழுக நோன்பு தொழுக நோன்பு சக்காத்து தொழுக நோன்பு சக்காத்து இபாதத்து இஷ்டம் எல்லாம் இவன் மூத்தா போயிட்டான், இவன் எங்க போவான், சொர்க்கம் கண்டிப்பா சொல்றதுக்கு தான், இவனை சொர்க்கத்துல போறது எல்லாமே கடமை வாஜிப்பு, இவன் மூத்தா போய் நாளைக்கு மாஸ்டர் வந்து இவன் கொண்டு போய் முதல்ல சொர்க்கத்துல நல்லா திரிச்சிருவான். அப்படியா, அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷம். சரி, ஒருத்தர் 40-50 வயசுல மூத்தா போயிட்டான், பாவியா மூத்தா போயிட்டான், எல்லா பாவத்தையும் பண்ண உடனே இல்லை, இவன் என்ன செய்வான், உடனே தூக்கி நரகத்துல இருக்கான், இவன அவ்வளவு நரகம். ஏன்பா அதான் பாவம் செஞ்சான்ல, மன்னிக்கலாமா படிக்க, மன்னிக்கூடாது, எப்படி மன்னிக்கணும், ஏன் மன்னிக்கணும், எல்லாம் வந்தாரா அவன் மன்னிச்சு அவனே செய்யல, இவன் இவனை தூக்கி மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்புனா அப்ப அமல் செஞ்சு சொர்க்கத்துக்கு போனவன் என்ன சும்மாவா, அதெல்லாம் கிடையாது, இவனை நரகத்துலதான் எல்லாம் போடணும், இவனை அல்லா போடணும், அவனை சொர்க்கத்துக்கு தான் அனுப்பணும், இன்னொருத்தான் சிவத்து மேல உட்கார வச்சு அப்படின்ட்டான். இது வந்து பாவலர்கள் இப்படி பயன் பண்ணா இன்னைக்கு இந்த பிஜே பயன் பண்ணும்போது எல்லாம் வாயை புலந்துட்டு பாக்குறானோ பாருங்க, என்ன எத்தனை ஈ போனா கூட தெரியாது, அப்படியே சொக்குவானோ பாருங்க சொக்கு. ஆனா அது உண்மையிலேயே நீ அக்கீதா படிச்சுட்டு அவன் பயான கேட்டா இப்படிப்பட்ட கிறுக்கம் உலர்றது உலகத்துல எவனுமே உலர மாட்டான்னு எனக்கு போய்க்கு. அக்கீதா படிக்காத முட்டாள்கள் தான் அவன் பயான கேட்கறதுனால என்ன அறிவு பாருங்க, என்ன சிந்தனை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாருங்க, இப்ப நான் உங்களுக்கே இந்த மூணு சொல்லு வச்சுங்க, உங்கள சில பேர் ஆமா இருக்குது இதோ தப்புதான் சொல்ல போறேங்கிறத உஸ்தாத் சொன்னா விலகி போட்டு இருப்பீங்க, ஆனா இதை ஒருத்தர் பயன் பண்ணும் போது ஒருத்தர் சொன்னார்னு வச்சுங்களேன், டக்குன்னு குழந்தை பிள்ளை என்னங்க நினைவு பண்ணுச்சு, எங்க எல்லாம் சொல்லு பாக்குறதுக்கு முதல் எடுத்த எடுப்புல கேட்கறதுக்கு எப்படி இருக்கும், ஆமா கரெக்ட் தான், பாவம் செஞ்சவன் அண்ணா மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்புனா வாழ்நாள் ஃபுல்லா நன்மை செஞ்சவன் என்ன ஆச்சு, அப்ப அது எப்படி, அதெல்லாம் சும்மா அப்படின்னா புரியுதா இல்லையா, இதான் குரானை படிக்கணும் அதீசம் படிக்கணும் விளங்கணுங்கிறது. பாருங்க அந்த இமாம் கேட்டார், சரிப்பா நீ என்ன சொன்ன, அடியார்களுக்கு எது நல்லதோ அதை நீ செய்யணும்னு சொன்னில, அதை நீ சொன்னில, நான் இப்ப கேள்வி கேட்கிறேன், நாளைக்கு இந்த செவுத்துல உட்கார்ந்துருக்கிற குழந்தை ஏண்டா அல்லா, இவங்க மூணு பேரையும் அண்ணன் தம்பியா வச்சுக்கோங்க, இவங்க மூணு பேரையும் அண்ணன் தம்பியா வச்சுங்க, ஏண்டா அல்லா எங்க அந்த அண்ணன் அவனுக்கு நீ வாழ்க்கை கொடுத்த மாதிரி எனக்கு கொடுத்துருந்தா, நானும் நிறைய அமல் செஞ்சு இபாதத்து பண்ணி நானும் அவனோட சொர்க்கத்துக்கு போயிருப்பேன்ல, நானும் அவனோட சொர்க்கத்துக்கு போயிருப்பேன்ல, என்ன ஏண்டா சின்ன புள்ளையிலே நீ மௌத்தாகுன அப்படின்னு கேட்டானா என்ன பதில் சொல்லுவான் அப்படின்னு கேட்டோன்னு, அது எப்படி அல்லாஹ் பதில் சொல்லுவான் அப்படின்னு இவர் சொல்றாரு. சரியா பாருங்க, அதான் அறிவு. அந்த இமாவுக்கு கேட்ட உடனே மாட்டிக்கிட்டா இல்லையா, எனக்கும் அந்த மாதிரி லைஃப் கொடுத்துருந்தா நானும் இபாதத்து பண்ணி சொர்க்கத்தில் போய் என்ஜாய் பண்ணி கறி வடை பூரி மசாலா சாப்பிட்டு இருப்பேன்ல, நானும் என்ன உலகமே தயிரி மிம்மா எழுத்தோன்னு எல்லாம் எனக்கும் கிடைக்கும்ல, இப்படி நீ பண்ணி கொண்டு சிவத்தில் உட்காந்து வேடிக்கை பார்க்க வச்சுக்கிட்டிய அப்படின்னு கேட்டா அப்படின்னு. அப்போ உடனே அந்த மோச்சதிரி பண்டைய குழம்புனா, ஆஹா இல்லடா அது மாட்டிக்கிட்டேன் அப்படியே யோசிச்சுட்டு, ஆ பதில் இருக்கு இதுதான், அவன் என்ன சொல்லுவானா, அல்ல என்ன சொல்லுவானா, இந்த பாடுறா நீ வந்து சின்ன வயசுலயே மூத்தா போனது உனக்கு நல்லது, சின்ன வயசுலயே ஏன்னா நீ பெரிய ஆளா இருந்தா பாவம் செஞ்சு நடந்துட்டு போயிருப்ப. எப்படி நீ பெரிய ஆளா இருந்தா நடந்துட்டு போயிருப்ப. இப்ப பரவாயில்ல, சோத்து மேலதான் உட்கார்ந்துருக்கிற, நோ ப்ராஃபிட் நோ லாஸ் அப்படின்னு எல்லாம் சொல்லிடுவான் அப்படின்னு. அப்படியா, சரி. அப்ப நான் இப்ப அடுத்த கேள்வி கேட்கிறேன். இந்த மூணாவது ஒருத்தருக்கான பிரதர், அவன் அல்லாவை பார்த்து ஏண்டா நரகத்துக்கு போனவன், புரியுதா இல்லையா? நரகத்துக்கு போனவன் ஏண்டா என் அந்த கடைசி தம்பி மாதிரி என்ன சின்ன பிள்ளையிலே மூத்தாக்கி இருந்தா இந்த நரகத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேன்டா. எப்படி எனக்கு எனக்கு சொர்க்க வேணாம், நரகத்துல வந்து கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன்டா. என்னையும் நீ அவனை மூத்தாக்குற மாதிரி நீ சொன்னீங்களேப்ப, உனக்கு இந்த வயசுல மூத்தா போறதா நல்லது, நீ பெருசா இருந்தா தப்பு பண்ணி நரகத்துக்கு போயிருப்பேன்னு சொல்றீல. இப்ப நான் உண்ட கேக்குறேன், என்ன எதுக்கு வாழ்க்கையை கொடுத்து தப்பு செய்ய வச்சு நரகத்துக்கு அனுப்புன? என்னையும் சின்ன பிள்ளையில நீ மூத்தாக்கி இருந்தா நானும் பேசாம அவனோட பக்கத்து பக்கத்துல வந்து கள்ள சாப்பிட்டுட்டு சோத்து மழையாத உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போமே அப்படின்னு சொன்ன. அப்பதான் இந்த மண்டைக்கு உரைக்கு, எந்த மண்டைக்கு, இந்த முளைச்சி மண்டை. ஆனா அப்படி உரைச்சாலும் இவனு நேர்வழி பெற்றுருவானுங்களா? அல்ல, நான் நடக்கு இந்த மாதிரி நம்மளும் தான் இன்னைக்கு எவ்வளவோ சொல்லிட்டோம், இவனுக்கு புத்தி மதிய சொல்லிட்டோம், வருதா? அல்ல, நாடியவர்களுக்கு தான் இல்லை. அப்ப எப்படிலாம் இவன் அறிவு பேசினாலும் சரி, குரானு ஹதீஸ மிஞ்சி அறிவு பேச நினைச்சா கடைசியில அறிவா இருக்காது, முட்டாள்தனமா இருக்கும், புரியுதாமா இல்லையா? அப்ப இவங்க என்ன சொல்ற, நல்லா கவனிச்சுங்க, எது அடியார்களுக்கு சிறந்ததோ அதைத்தான் அல்லாஹ் அவர்களுக்கு செய்தாக வேண்டும் என்று சொல்வது முட்டாள்தனமானது, புரியுதா? அல்லாஹுவை குறை சொல்வது, அல்லாஹுடைய எளிமையிலே விளையாடுவது, அல்லாஹுவை பலவீனப்படுத்துவது, புரியுதுங்களா? அல்லாஹுத்தலா ஒரு மனிதனுக்கு நேர் வழி காட்டுகிறான் என்றால் அது அவனுடைய சிறப்பால், அவனுடைய கிருபையால், அவனுடைய அருளால் அவன் நேர் வழி காட்டுகிறான், புரியுதா? ஒரு மனிதனை அல்லாஹ் வழிகெடுக்கிறான் என்றால் அதுவும் அல்லாஹ்விடத்தில் நீதமானவன், அல்லாஹ் அவனுடைய நீதத்தின் அடிப்படையில் அதை செய்கிறான். நீங்க நினைக்கிற மாதிரி மனிதர்களுக்கு நல்லதைத்தான் செய்ய வேண்டும், மனிதர்கள் எதை நல்லதை நினைக்கிறார்களோ அதைத்தான் அல்லாஹ் அவர்களுக்கு செஞ்சாக வேண்டும் என்று அல்லாஹுவை கட்டாயம் யாரும் படுத்த முடியாதீங்க. புரியுதா இல்லையா? அல்லாஹ்வுடைய சட்டத்தை ஆட்சி அதிகாரத்தை யாரும் மீற முடியாது, அவன் மேல யாரும் கேள்வி கேட்க முடியாது, அவன் மேல யாரும் எதையுமே திணிக்க முடியாது. இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இந்த பிஜே ஆரம்ப காலத்துல செஞ்ச குழப்பங்கள்ல இன்னைக்கு வரைக்கும் அதான் அவங்க நம்பிக்கை. இந்த குரான்ல அலிஃப் லாம் மீம்னு வருது பாருங்க, அலிஃப் லாம் ரா பா சீன் மீம் காஃப் ஹா யா ஐன் சாத், இதுக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது, இதெல்லாம் சும்மா எழுத்து அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எஸ் ஃபுல் ஸ்டாப், யூ ஃபுல் ஸ்டாப், என் ஃபுல் ஸ்டாப், எஸ் யூ என், இப்படி பிரிச்சு எதுனா அர்த்தமா இருக்கு. எஸ் யூ என் அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சேர்த்து எஸ் யூ என் சேர்த்து எழுதுனா, சேர்த்து படிச்சா சன் அர்த்தம் சொல்லலாம். இப்போ அவருடைய தர்ஜுமா, அவர் எழுதுனா தர்ஜுமா புக்கு, ரெண்டு புக்கு கையில் வச்சுருந்தேன், இதை எழுதிட்டு இப்படி காட்டினேன். இதில் அவர் பேர் எழுதியிருக்கு, என்ன பேர் எழுதியிருக்கு படிங்கன்னு சொன்னேன், என்ன பேர் எழுதியிருக்கோம், பி ஜெயினுல் ஆபிதின்னு இருக்கும். நான் இப்போ கிட்ட இந்த பிக்கு அர்த்தம் இருக்கா இல்லையாப்பான்னு கேட்டேன், இந்த பிக்கு அர்த்தம் இருக்கா இல்லையாப்பான்னு கேட்டேன். நீ தனி எழுத்தா எழுதுனா அர்த்தம் இருக்காதுன்னு சொல்லல, இப்ப இந்த பிக்கு அர்த்தம் இருக்கா இல்லையா? சில நூல்கள் இருக்கும், அப்புறம் அவங்களுடைய இயக்கங்கள் இருக்கு பாருங்க, அந்த இயக்க நோட்டீஸ் எல்லாம் தெரியுமே எப்படி எழுதியிருப்பாங்க, டி எல் டி ஜே, இந்த இதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கா இல்லையாப்பா? அப்ப நீங்க போடுற எழுத்துக்கெல்லாம் அர்த்தம் இருக்கும், அல்லாஹ் சொல்றது போடுற எழுத்துக்கு போட்டு அர்த்தம் இருக்க, புரியுதா இல்லையா? இதை போய் ஒருத்தர் நேராக கேட்டவுடனே அந்த ஆளை அடித்து துரத்திட்டார். நீ எப்படி அவர் பயானை கேட்க முடியும்? எப்படி அவருக்கு விளக்கம்ல சொல்லணும்? நீ ஏன் கேட்டேன்னு சொல்லி அடிச்சு துரத்திட்டான். முடிஞ்சு. எவ்வளவு பெரிய, அதாவது என்ன சொல்ற, கபோதிக்கு பாருங்க, முட்டாளுக்கு பாருங்க. அல்லாஹ் சொன்ன அலிஃபு லாமு மீமுக்கு அர்த்தம் இல்லையா? இவங்க போடுற டி என் டி ஜேக்கு மட்டும் அர்த்தம் இருக்குமா? இவர் போடுற பிக்கு மட்டும் அர்த்தம் இருக்குமா? புரியுதா இல்லையா உங்களுக்கு நான் சொல்றது? சரி, விஷயத்துக்கு வருவோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். அப்ப இமாம் சொல்றாங்க, ஆமன்னா பிதாலிக குல்லிஹி, இவற்றையெல்லாம் நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம். இப்போ இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு வந்தாங்க பாருங்க, இந்த 27 பாயிண்ட் புரியுதுங்களா? அதுக்கு பின்னாடி சொல்ல போய் இந்த இடம் முடிச்சோடனே இதை ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாவுடைய சிபத்தை பத்தி நம்ம படிச்சோம், அல்லாவுடைய சிபத்தோட சேர்ந்து கடைசியில் அல்லாவுடைய விதியை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இதெல்லாம் எங்களுடைய ஈமான், எல்லாமே அல்லாவின் புறத்திலிருந்து உள்ளதுதான் என்பதை நாம் உறுதியாக ஏற்றுக்கொள்கிறோம், யக்கீனாக ஏற்றுக்கொள்கிறோம். அல்லாஹுடைய சிபத்துகள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், அல்லாஹுடைய பெயர்கள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், ஆகிரத்து சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், அல்லாஹுடைய இல்ம், அல்லாஹுடைய அறிவு என்ற அந்த சிபத்தோடு சம்பந்தப்பட்ட, அல்லாஹுடைய விதி சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், இதுல எதிலும் நாங்கள் சந்தேகம் கொள்ள மாட்டோம். ஆமன்னா பிதாலிக குல்லிஹி, இவை அனைத்தையும் நாங்கள் ஈமான் கொண்டு ஏற்றுக்கொள்கிறோம். வாய் கண்ணா அன்ன குல்லம் மின் இந்திஹி, எல்லாமே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்ததுதான் என்று நாங்கள் யக்கீன், உறுதியாக நம்பிக்கை கொள்கிறோம்.